எல்லாம் வல்ல அன்னை பராசக்தி திருக்கரணினாலும் இங்கு நிறைந்திருக்கும் சத்குருவினர்களாலும் நம்முடைய இந்த அப்ரோக்ஷ அனுபூதி வகுப்பிலே நாம் அனுபவிக்கின்ற இந்த உலகம் மித்யா என்று பல பல விதமாக வந்து ஸ்ருதிபூர்வமாக யுக்திபூர்வமாக வந்து சங்கரன் இங்கே நமக்கு விளக்கிக்கிட்டு இருக்கார், அல்லது ப்ரூஃப் பண்ண பார்க்குறார் எப்படி மித்தியா அப்படின்ற. நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து கன்வின்ஸ் ஆக மாட்டோம், அது நல்லாவே தெரியுது. பிகாஸ் இந்த ஒட்டுமொத்த உலகமே வந்து மித்தியா பொய் அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம அப்போ ஒரு ஒரு பொருள் இருக்கிறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே சாட்சி என்னான்னு சொன்னால் அது அனுபவம், அதனுடைய பலனும் இல்லை. ஒரு 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 இருப்பு அப்படின்னு சொன்னால் இல்லை, போன வாரம் நம்ம சிந்திச்சோம் இதை, எந்த இருப்பாக இருந்தாலும் அது இருக்குதுன்னு நம்ம மனசு நம்ம அறிவு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அது அது நம்ம அனுபவத்தில் இருக்கணும், அப்புறம் பலன் கொடுக்கணும் இல்லையா. இருப்புக்கு முதல் அர்த்தம் அர்த்தத்தை நம்ம வந்து நிர்ணயிச்சுக்கணும். இருப்பு என்றால் என்ன, இருத்தல் என்றால் என்ன, வாட் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ், என்னுடைய இருப்பு, உலகத்துடைய இருப்பு, மற்றவருடைய இருப்பு, இருப்பு இருத்தல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா. என்ன சத் அப்படின்னு சொன்னால் நான் சத்தியமாக இருக்கேன் அப்படின்றதில் நம்ம ரொம்ப அது ரொம்ப சாஸ்வதமாக இல்லை இருக்குது, நமக்கு மனசு ரொம்ப ஆழமாக உண்மையாக ரொம்ப உறுதியாக இல்லை ரொம்ப திண்மையாக தெளிவாக இருக்குது நமக்கு நான் இருக்கேன் அப்படின்றது. ஏன் இருக்குன்னு கேட்டால் நான் இருக்கிறது எனக்கு அனுபவத்தில் இருக்குது, அதோட நான் இருக்கிறதுல வந்து பலனும் இருக்குது. அப்போ எதெல்லாம் இருக்குதுன்னு கேட்டால் எதெல்லாம் நம்ம அனுபவத்தில் இருக்கோ எதெல்லாம் நமக்கு வந்து பலனே கொடுக்குதோ, இந்த சூரியன் அனுபவத்தில் இருக்குது என் பசியை போக்குது, நீர் என் அனுபவத்தில் இருக்குது என் பசியை போக்குது, உறவு என் அனுபவத்தில் இருக்க அன்பை கொடுக்குது, இல்லை உலகம் இந்த இந்த என்ன இந்த வேலை என் அனுபவத்தில் இருக்குது இது என்னுடைய எனக்கு வந்து உத்தியோகத்தை கொடுக்குது இல்லை. அதனால் பொருள் இருப்பு அப்படின்றதுக்கு முதல்ல நம்ம வந்து அர்த்த நிர்ணயம் ஒரு அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணிக்கணும் இல்லையா. அதான் 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 யுக்தி தானே, யுக்தினா லாஜிக், சயின்ஸ் ஆஃப் லாஜிக், தர்க்கம் அப்படின்னு சிந்திச்சு பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டால் இப்படி வந்து இப்படி புரிஞ்சுக்கிறது. ஆனால் அதை வந்து இப்போ வந்து சங்கர மறுக்கிறார் இல்லையா, அதுதான் நம்மளுடைய கஷ்டமே. அது இந்த இருப்பு இருக்கு இல்லையா, அது வந்து சத்தியம் இல்லை மித்தியான்னு சொல்கிறார். எப்படி நம்ம நம்ம அனுபவத்தில் இருக்கிற இப்போ 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 ஒரு இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயத்தை எப்படி வந்து நாம் வந்து இல்லைன்னு சொல்ல முடியும், அல்ல மறுக்க முடியும்னா, ரொம்ப முதல்ல வந்து சாஸ்திரம் சொன்னிச்சின்னு சொன்னார் இல்லையா. நம்ம நிறைய ஸ்லோகங்கள் பார்த்தோம், சாஸ்திரம் எல்லா உபனிஷத்தும் சாஸ்திரம்னாவே எனக்கு அடிக்கடி நான் சொல்லுவேன், நம்ம சிந்திக்கிறது என்னென்னா உபனிஷத் ரொம்ப தெளிவாக அந்த உலகத்தை வந்து மறுத்திருக்கு. அதை பல உபனிஷத்து கோட் பண்ணிகிட்டே வர்றார். முதல் சங்கரா என்ன பண்ணுறாரு, ஸ்ருதி பூர்வம் பூர்வமாக யுக்தி பூர்வகம் ஸ்ருதி பூர்வமாக முதல் என்ன பண்ணுறாரு, இல்லை மறுத்தாரு. இப்போ வந்து அறிவுபூர்வமாக, சரி நமக்கு ஒரு அறிவு இருக்குது, இந்த அறிவை வைத்து நம்ம என்ன அடையலாம், இந்த உலகத்தில் அடையிறதுலாம் அந்த அறிவு வச்சு நம்ம அடைஞ்சிருக்கோம். அதனால் இப்படி இப்போ யுக்திபூர்வமாக சொல்லும் பொழுது நம்முடைய அனுபவங்கள் எடுத்துக்கிறாரு. நமக்கு வந்து நம்ம அனுபவம் என்னன்னு சொன்னால், ஒன்று ஜாக்ரத், சொப்ன, சுஷுப்தி, விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம் என்பது நம்ம அனுபவமாக இருக்குது. விழிப்பு நான் விழிப்பு நிலையில் நான் வந்து கான்ஷியஸ் ஆஃப் எவ்ரி திங்னு சொல்கிறோம். கனவு நிலையில் நான் கனவை கண்டேன், கனவுல இதெல்லாம் பார்த்தேன், இங்கே பார்க்காதெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு அனுபவமாக சொல்கிறோம். அப்புறம் ஆழ்ந்த உறக்கத்தில் நல்லா தூங்கி எழுந்தேன்னு சொல்கிறோம். இதுதான் நம்முடைய இருப்புக்கு சாட்சி இந்த மூன்று அவஸ்தைகள் இல்லையா, இந்த மூன்று நிலைகள், பீயிங் கான்ஷியஸ் ஆஃப் எவ்ரி திங், அப்புறம் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டு, அப்புறம் சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டு, கனவு என்ன அடைஞ்சி எதாச்சு ரொம்ப தெளிவாக இல்லைன்னு சொல்கிறோம், அப்புறம் அன்கான்ஷியஸ் ஸ்டேட் என்ன அடைஞ்சுன்னே தெரியல ஆனால் எதுவும் நடந்திருக்கு. ஏன்னு சொன்னால் உடம்பு பூரா வந்து ரொம்ப எனர்ஜி பெரிய ரெஸ்டிலிருந்து வெளியே வந்திருக்கு. இப்போ மனசும் பெரிய ரெஸ்டிலிருந்து எந்த ஒரு அவஸ்தையும் இல்லாமல் எந்த விதமான என்ன நிலைக்குலைவும் இல்லாமல் சஞ்சலம் இல்லாமல் சங்கடம் இல்லாமல் தெளிவாக முடித்த உடனே தெளிவாக இருக்குது எனக்கு தெரியுது. எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அறிவு இருந்திருக்கு. அப்போ நான் வந்து எதில் இருந்திருக்கேன், ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்திருக்கேன், ஒரு ஆழ்ந்த நிலையில் இருந்திருக்கேன். அந்த ஆழ்ந்த நிலையை உறக்கமாக இருக்கலாம், தியானமாக இருக்கலாம், என்ன சமாதியாக இருக்கலாம், சுசுப்தியாக எதுனாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு நிலை தான் அது. அதனால தான் நம்ம நம்மளோட சம்பிரதாயத்தில் சமாதி ஒரு நிலைன்னு சொல்கிறோம், சமாதி மோட்சம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன் என்ன எண்ணமற்ற நிலை. சரி அங்கே அங்கே அந்த அதுக்கு போக வேணாம் நம்ம நம்ம ஆக. ஆனால் சங்கர் என்ன சொல்கிறாரு, இந்த இப்போ நீங்கள் வந்து இப்போ அனுபவிச்சுக்க நிலை இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எதை நம்ம உண்மைன்னு சொல்கிறோமோ அது என்ன சொல்கிறாரு, மித்தியா, ஏற்றி வைக்கப்பட்டது, ஒரு தோற்றம் மயக்கம் மட்டுமே அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு அது அதிர்ச்சியாக இருக்குது, அது எப்படி இதை போய் நீங்கள் தோற்றம் மயக்கம்னு சொல்ல முடியும் அப்படின்னா, அப்போ நமக்கு சங்கர சிந்தனை ஒரு பக்கம் இருக்க, நாம் ஒரு விஷயங்களை சிந்திக்கும் பொழுது ஒரு ஒரு நான் என்னை உருவாக்கிக்கொள்ள எனக்கு வாய்ப்பே அளிக்கப்படவில்லை. நல்லா பாருங்கள், நான் அப்படின்ற எப்படி நமக்கு உருவாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சிந்திச்சு பாருங்களேன். இந்த நானை தான் அவர் சொல்கிறாரு, இந்த நானை தான் அவர் சொல்கிறாரு என்ன மித்தியான்னு சொல்லிட்டு. எந்த நான் மித்தியான்னு கொஞ்சம் கலாபூர்வமாக பண்பாட்டு செயல்பாடுகள் பண்பாட்டு ரீதியாக அல்லது நம்ம நாகரிக பண்பாட்டு செயல்பாடு ரீதியாக நம்ம சிந்திச்சு பார்த்தோன்னு சொன்னால், நான் என்ன நான் நோக்கும் பொழுது என்னை நான் உற்று கவனிக்கும் பொழுது என்னை நான் உருவாக்கிக்கொள்ள எனக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி இருக்கு, அளிக்கப்படவில்லை. என் அன்னை, என் அன்னையும், என் தந்தையும், பிறகு என் குலமும், என்ன பண்ணியிருக்கு தேசமும், நாம் கற்ற நெறிகளும் என்னை கட்டமைக்கின்றன. நல்லா பாருங்க, நம்ம எது கட்டமைச்சிருக்குன்னு, நம்ம அம்மாவோட பாதி தான் நம்ப, நம்ம அப்பாவோட பாதி தான் நம்ப, நம்முடைய பண்பாட்டுடைய கூறுகள் தான் நம்ப, நமது ஒழுக்க நெறிகளின் என்ன பாதிப்பு தான் நம்ப. நல்லா நான் அப்படின்னு சொல்கிறது நல்லா சிந்திச்சு பார்த்தோன்னு சொன்னால் எதனால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறேங்க. இப்படி கொஞ்சம் எனக்கு வந்து என்ன ஒரு ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது, ஆஹா நான் என்னென்ன வகையில் கட்டமைக்கப்பட்டிருக்கேன். நம்ம சொல்லலாம், நம்ம ஒரு பெரிய பண்பாட்டின் என்ன தொடர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பெரிய பாரம்பரியத்தின் நீட்சி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நம்மளை இருந்தாலும் கூட அதனால் ஏற்படுற என்ன பாதிப்புகள் நமக்கு உண்டு. ஒரு பண்பாட்டு தொடர்ச்சி, ஒரு பாரம்பரிய நீட்சி, பாரம்பரிய என்ன கொடை நமக்கு தாராளமாக கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாம் சரிதான். இருந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் தருக்கி நிற்கிறதுக்கு, உலகத்திலே மிக பழமையான பண்பாடு எது? வேத பண்பாடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவே ஒரு தருக்கம் தான். ஏன் அதுக்கு முன்னால் பண்பாடு இருந்துருக்கூடாதா என்ன? உலகத்திலே வந்து மிக நீண்ட பண்பாடு, ஒரு 10,000 வருடங்களுக்கு முன்னால் இருந்த பண்பாடு, 10,000 வருஷமாக இந்த பண்பாடு இருக்கிறது. உலகத்திலே சிறந்த நெறிகளை கொண்ட நீண்ட நெடிய தூரத்தை கடந்து வந்த பண்பாடு வேத பண்பாடு என்று நம்ம நினைக்கிறதே கூட ஒரு தர்க்கி நிற்கிறது தான். அதனால் இங்கே வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னால், அந்நார்த்த வந்து சொல்லுவான், இல்லை இல்லை யார் சொன்னது வேத பண்பாடு என்று, அதுக்கு முன்னால் வந்தது தமிழ் பண்பாடு அப்படின்னு. இது சொல்ல 4 பேர் வருவானே, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதுக்கு முன்னால் என்ன கண்டு 30,000 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த பண்பாடு வளர்ந்ததா இன்னொரு என்ன கலாச்சாரம் பேசுகிறது, வாங்ஹோ நதிக்கரையில் வந்து சீன பண்பாடு அப்படின்னு. அதனால் இப்படி இந்த பண்பாட்டு அடையாளங்கள்லாம் இருக்குல்ல, அதையும் தாண்டி நாம் சிந்திக்கக்கூடியதான் வேதாந்தம். அது ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லை. அப்போ இவ்வளவு அழுத்தமாக, இவ்வளவு அழுத்த திருத்தமாக, இவ்வளவு அடர்த்தியாக நம்ம மேலே வந்து படிஞ்சிருக்குது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த நான் என்ற அகங்காரம் தான் அப்படி பதிஞ்சிருக்கு. இது இதிலெல்லாம் நாம் வந்து ஒரு 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 ஏனோ ஒரு என்ன புகழ்ச்சி எடுத்துக்கிட்டால் கூட அதையும் தாண்டி வந்து நிற்கக்கூடியது தான் வந்து ஞானம் அப்படின்னு சொல்கிறது. இந்த பண்பாட்டு கூறுகள் மேலே நமக்கு என்ன, ஆனால் அப்படி எப்படி புரிதல் அதை பற்றி இருக்குன்னு சொன்னால், சரி இந்த பண்பாடு பழசு இல்லையோ, இது தொன்மையானது இல்லையா, இதுக்கும் தொன்மையானது வந்து வேற ஒன்று இருக்கா, அதுக்கும் தொன்மையானது வேற ஒன்று இருக்கா, அப்போ எது வந்து அப்படி எப்பேற்பட்ட புரிதலை நாம் அடையணும் அப்படின்னு சொன்னால், இது மானுடைய எந்த பண்பாட்டு எந்த பண்பாடு ரொம்ப செழுமையாக செம்மையாக இருக்கோ அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், எல்லாம் எந்த ஞானம் வந்து நமக்கு வந்து நம்மை செம்மைப்படுத்துகிறதோ அதெல்லாம் என்னன்னு கேட்டால், மானுட ஆளுள்ளத்தின் எழுச்சி தான் பெரிய பண்பாடு. மானுட ஆளுள்ளம் இருக்குல்ல, அது மனுஷன் இருக்கான், மனுஷனுடைய ஆளுள்ளத்தோட பெரிய எழுச்சி அது எப்போ தொடங்கினுச்சு அப்படின்ட்டு நம்ம வரலாற்று சான்றுகள்லாம் நமக்கு கிடையாது. அதனால் நம்ம என்ன புரிஞ்சுன்னு சொன்னால், நம்ம எதை நோக்கிய பயணம் சொன்னால், மானுடத்தை நோக்கிய பயணம், அது நம்ம புரிஞ்சுக்கணும். மானுடத்தை நோக்கிய, அதாவது நம்ம என்ன எப்படி வேணால் இந்த மானுடம் எப்படிப்பட்டன்னு சொன்னால், அதனுடைய ஆதாரம் என்னென்னா, அதன் ஆதாரம் வந்து நான் என்ற ஒரு உணர்வு, பிரம்ம அல்லது ஆத்ம அப்படின்ற அங்கே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எந்த விதமான அடையாளங்களையும் வந்து என்ன சேர்த்துக்க மாட்டோம். ஏன்னு சொன்னால், இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் என்னை நான் எதுவெல்லாம் என்னை கட்டமைச்சிருக்கும் பார்க்கும் பொழுது இதெல்லாம் இது எல்லாத்தையும் நீக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ நான் யான் சொன்னால் நான் அடிப்படை ஹிந்து அப்படின்னாவே கஷ்டமாச்சே, அதை நீக்கணுமே முத. நீ ஒரு அடிப்படை என்ன மனுஷன் முதல்ல அப்புறம் எல்லாம் இல்லையா. ஸோ அந்த 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 அப்படி நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அப்போ நம்ம அதுதான் ஒரு எழுதி ஒருத்தர் எழுதுகிறார், நான் என்னை மிகவும் அச்சத்தோடு பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று. என்னுடைய நான் என்னை உருவாக்கி கொள்ள எனக்கு வாய்ப்பே அளிக்கப்படவில்லை. என் தந்தையும் என் அன்னையும் என்னுடைய என்ன குலமும் தேசமும் நான் கற்ற நெறிகளும் இணைந்து என்னை வந்து கட்டமைக்கின்றன. என்னை நான் அச்சத்தோடு உற்று நோக்கி கொண்டிருக்கின்றேன். இதைத்தாங்க சங்கர் சொல்கிறாரு, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் கட்டமைக்கப்பட்ட மித்தியான்னு சொல்லிட்டு. நம்ம வேதாந்தம் அத்வைதம் வந்துட்டாவே என்ன பண்ணணும், எல்லாவற்றையும் தள்ளி நின்று பார்க்கக்கூடிய ஒரு சாட்சி பாவம், ஒரு ஒரு பெரிய அறிவு தெளிவு நம்மக்கிட்ட இருக்கணும். அதைத்தான் நாம் செம்மை நலம் சொன்னோம். செம்மை நலம் அறியாது சிதறரோடு திரிந்தேனைன்னு சொல்கிறார். செம்மை நலம் முக்தி நலம்னு முத சொன்னார். முக்தி நலம் அறியாத மூர்க்கரோடு முனைவேனை பக்தி நலம் அறிவித்து பழவினைகள் பாடுமன்னம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கு இணையாண்ட அத்தனக்கரளியவார் ஆர்வருவார் அச்சோவே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுற மாணிக்க வாசக பெருமான் அடுத்து செம்மை நலம் அறியாத சிதறோடு திரிவேன் என்றார். அடுத்த பாட்டு 10 பாட்டு பாடியிருக்கார். ஆக எப்பொழுதுமே நம்ம எப்படி வச்சு வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச், ஹோலிஸ்டிக்னால் ஒரு முழுமை சாராம்சம், நம்ம நம்மளோட சாரம் என்ன. ஸோ ஆக்சுவலி இந்த பிரம்மவாதம் ஆத்மவாதம்லாம் என்னென்னா சாராம்சவாதம்னு சொல்லுவாங்க. நம்ம அடிப்படை சாரமாக நம்ம என்னவாக இருக்கோம் அப்படின்றது என்னவாக இருக்கும், அங்கே போய் நிற்கும் பொழுது நமக்கு எந்த விதமான பேதமும் இருக்காது. அப்போ எது அஜ்ஞானம்னா பேத புத்தி அஜ்ஞானம், அபேதமே அபேத புத்தியே ஞானம் இல்லையா. ஸோ இந்த இந்த தெளிவுகளில் முதல்ல ஆயிட்டு அப்புறம் வந்து ஸ்ரீ சங்கரர் இங்கே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் வந்து ஏற்றி வைக்கப்பட்டதுன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா புரியும் நமக்கு. கொஞ்சம் அப்போ நம்ம கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்து ஓ ஓ அப்படின்னு தோணும் நமக்கு, சரி சரின்னு தோணும். இல்லாட்டி அப்போ அவர் சொல்கிற என்ன இவ்வளோ உண்மையாக இருக்குது எனக்கு, இந்த உலகம் இவ்வளோ நன்மையை கொடுக்குது, இவ்வளோ சுகத்தை கொடுக்குது, இவ்வளோ பலனை கொடுக்குது, முக்கியமாக பலன் இல்லை பலன் கருதி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பலனை கொடுக்குது, இதை மித்தியான் எப்படி நம்ம தள்ள முடியும் அப்படின்ற ஒரு 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 தர்க்க புத்தி நம்மளை தடுத்துக்கிட்டே இருக்கும். சுவாசம் தடுக்கலை, நம்மக்கிட்ட இருக்க தர்க்க புத்தி. அப்போ இந்த இந்த தர்க்க புத்தி இந்த தி லாஜிஷியன் இன் யூ, தி லாஜிஷியன் இந்த தர்க்கன் தர்க்கி இருக்கான் இல்லையா, அவன் வந்து என்ன பண்ணுவான், நீ என்ன தான் சொன்னால் கூட அவன் வந்து இல்லை இருக்கு இல்லையே இதெல்லாம் என்ன எப்படி சும்மா செக்குக்கு ஏதோ சுவாமி சொல்கிறாங்க படிச்சுக்குவோம்னு தோணும், கேட்டு வச்சுக்குவோம், எவ்வளவுங்க பேசுறதுக்கு உதவும் இல்லை அப்படின் தான் தோணுமே தவிர என்ன சீக்கிரம் இது வந்து நமக்கு என்ன நம்ம மனசு ஏற்றுக்காது, அறிவு ஏற்றுக்காது. ஆனால் அந்த அறிவு கன்வின்ஸ் அடையிற வரைக்கும் சங்கரர் நம்மளை விட்டு பாடலை. தொடர்ந்து என்ன பண்ணுறாரு, இன்னும் சில உதாரணங்கள்லாம் கொடுத்து அதை வந்து அந்த அதை வந்து உறுதிப்படுத்துகிறார். இன்னும் கொஞ்சம் நல்லா பாரு, இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டால், இது வரைக்கும் வந்து இந்த மூன்று எப்படி வந்து இந்த கடந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம், 58வது ஸ்லோகம் பாருங்கள், த்ரயமேவ அவம் பவேத் மித்யா, த்ரயமேவ அவம் பவேத் மித்யா குணத்ரய விநிர்மிதம் அஸ்ய திரஷ்டா குணாதீத நித்யோ ஏக சிதாத்மக சித்தாத்மகம் சொல்கிறார். நாம் வந்து இப்போ இந்த இந்த நம்ம உடனே எப்படி எடுத்துக்கிறாரு, கனவு போலன்றாரு. கனவுல எப்படி நீ வந்து கனவுல வந்து என்ன ஆகுது, கனவுனுக்கு அனுபவம் இருக்குது, ஒரு உன்னை கனவு எடுத்துக்கிறார், கனவு எடுத்துக்கிட்டு சொல்கிறாரு. போன போன ஸ்லோகங்களை நம்ம பார்த்தது ஒரு மீல் பார்வையை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிடலாம் நம்ம. ஆக சொல்கிறார் கனவுல பார்த்தீங்களா, கனவுல வந்து பசியோடு அந்த இந்த கதை சொன்னால போன வாரம் பசியோடு அந்த நல்லா சாப்பிட்டு விட்டு போய் என்ன தூங்குறாரு, யார் ஜனகர் இல்லை அந்த கதை பார்த்தோம்ல போனதில். ஆனால் அங்கே போய் பொரிய பசி அவருக்கு, பிச்சை எடுக்கிறாரு, பிச்சை எடுத்து அப்புறம் பிச்சை எடுக்கிறாரு, பிச்சை கிடைக்குது நல்ல காலம், பிச்சை கிடைக்குது, மன்னர் இருந்தாலும் மன்னராக இருந்தாலும் பிச்சைக்காராக இருந்தால் கிடைக்க தான் செய்யும், ஆனால் கிடைக்கிது. கடத்தவுடனே அப்போ சாப்பிட்றாரு, பசி போகுது அவருக்கு. அப்போ கனவுலையும் எப்படி வந்து எப்படி வந்து நனவில் நனவில் என்ன இந்த இந்த ஜாக்கிரத அவஸ்தை நனவுன்னு வச்சுக்குவோம் தமிழில், அப்புறம் வந்து சொப்ன அவஸ்தை கனவுன்னு வச்சுக்குவோமா, அப்புறம் சுசுப்தி அவர்த்து ஆழ்ந்த உறக்கம்னு வச்சுக்குவோம். கான்ஷியஸ் ஸ்டேட், சப்கான்ஷியஸ் ஸ்டேட், அன்கான்ஷியஸ் ஸ்டேட், மூணு மூணு மொழியிலையும் அப்படியே பார்த்துட்டே போவோம். எந்த மொழி புரிஞ்ச எந்த மொழியிலாவது புரிஞ்சிடாதா நான் வந்து ஆசைப்பட்றேன். ஏதாவது ஒரு மொழி நம்ம உள்ளே போய் இது போய் தங்கிடாதா அப்படின்னு ஆசைப்பட்றோம். அதனால் அப்போ நனவில் எப்படி எப்படி வந்து சாப்பிட்டா பசி போகுதோ அதே போல் கனவுலையும் பசி போயிடுது இல்லையா. பசி சாப்பிட்றாரு, பிச்சை எடுக்கிற சாப்பிட்ற பசி ஆறிடுது இல்லையா, ஆறிடுது. அப்போ என்ன சொல்கிறாரு, ஆனால் ஆறிட்டு வெளியே வந்தோம்னா அவ்வளோ கனவு தானன்னு சொல்லி அதை மித்தியான்னு டிஸ்மிஸ் பண்ணிடுறோம் இல்லையா. அதுபோல் பலன் கொடுத்தாலும் எங்கள் கனவில் பசியாக இருக்குது, வாங்கி சாப்பிட்றாரு, பசி போகுது, அப்போ அங்கேயும் அனுபவம் இருக்குது, பலன் இருக்குது. இங்கே நம்முடைய நனவில் என்ன இருக்குது, பசி இருந்துச்சு, என்ன சாப்பிட்றோம், பசி போயிடுது. அப்போ எப்படி வந்து கனவில் வந்து முழிச்சிட்டோன்னே ஓ அது மித்தியா அப்படின்னு நம்ம டிஸ்மிஸ் பண்ண முடியுதோ அதே போல் பலன் கொடுக்கறதுனாலேயே நனவில் இருக்கிறதெல்லாம் உண்மையாகிறாது, இதுவும் மித்தியா தான். ஆனால் ஒரு நீண்ட கனவுன்றார். இதை எது நனவு என்பது ப்ரொலாங் ட்ரீம் அப்படின்னு இந்த வார்த்தையெல்லாம் பாய்ப்பாங்க சுவாமி. இட்ஸ் அ ப்ரொலாங், சுவாமி சின்மையாக பாய்ப்பாங்க ப்ரொலாங் ட்ரீம்னு. இது நீட்டிக்கப்பட்ட கனவு அப்படின்னு சொல்கிறார். அப்படி அப்படி சொல்லி அடுத்து இந்த அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் ஏவம் த்ரயம் பவேத் மித்யா. இந்த மூன்று அவசியங்கள் இருக்கும் பொருள்களும் இந்த அது இந்த த்ரயம்ன்றால என்ன அவஸ்தை இருக்கு நமக்கு, ஜாக்ரத் சொப்ன சுசுப்தி, மூன்று அவஸ்தையில் இருக்கிற பொருள்களும் இருக்கும் பொருள்களும் நமக்கு அந்த அல அனுபவமும் மித்தியா தான் சொல்கிறார். ஏன் மித்தியா அப்படின்னு கேட்டால் அடுத்து சொல்கிறார், குணத்திரைய விநிர்மித்தம், மூன்று குணத்தினால் உருவாக்கப்பட்டது இந்த மூன்று என்ன குணத்திரயம்னா என்னது, குணத்திரத்துக்கு ஒரு வார்த்தை என்ன சொல்லுவோம், மாயா. இதெல்லாம் நீங்கள் வந்து அப்படி ஹோம்ஒர்க் பண்ணணும், சும்மா நான் சொல்லி சொல்லி பார்ப்பேன். குணத்திரயம்னா என்ன, எது, வாட் இஸ் குணத்திரயம், மாய், மாய தான் குணத்திரயம் இல்லையா, சத்துவ ரஜ தம குணங்கள். அப்போ என்ன சொல்கிறாரு, இது இந்த இந்த என்ன விழிப்பு நிலையிலும் சரி, கனவு நிலையிலும் சரி, ஆழ்ந்த உறக்கத்திலும் சரி, நமக்கு என்ன இருக்குது, நமக்கு வந்து அனுபவமும் இருக்குது, பலனும் இருக்குது இல்லையா, இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு என்றால் இதெல்லாம் வந்து குணத்திரைய விநிர்மித்தம்னு சொல்கிறார். இது குணத்தினால் உருவாக்கப்பட்ட மாயை என்றார், குணத்தினால் உருவாக்கப்பட்ட மித்தியான்னு சொல்கிறார். ஓகே சொல்லி அப்புறம் சரி அப்படின்னா ஏற்பட்டுப்பட்டது, ஆனால் அதை 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 பார்ப்போம் ஒரு பார்க்கறதும் ஒரு ஆள் அதை அறிகிறான்ல, நான் என்ன அறிஞ்ச, எனக்கு பாருங்கள் நான் நனவில் விழிப்பு நிலையில் சாப்பிட்டேன் பசி போயிடுச்சு, கனவுலையும் சாப்பிட்டேன் பசி போயிடுச்சு, ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன உறங்கி எழுந்தேன், என்ன களைப்பு போயிடுச்சு, பலன் இருக்குது, களைப்பு போயிடுச்சு, இதான் அறிமுகம் ஒருத்தன் இருக்கானா அப்படின்னு கேட்டால், இந்த மூணு ஆள் மட்டும் இல்லை, அந்த என்ன என்ன ஜாக்கிரத அவஸ்தையில் இருக்கிற அவனுக்கெல்லாம் பேரெலாம் வச்சுருக்கோம்ல, இல்லை பிரக்ஞன், தைஜசன், சரி அங்கெல்லாம் போக வேண்டாம், ரொம்ப ஹெவியாக போயிடும் சப்ஜெக்ட். ஆனால் அந்த பேர்லாம் நீங்கள் போட்டு பார்த்து பார்த்துட்டு வரணும், ஏற்கனவே சொல்லியிருக்குமே, இவனுக்கு பேர் பிரக்ஞன், இவனுக்கு பேர் தைஜசன், இவனுக்கு பேர் விஸ்வன். வேதாந்தம் படிக்கிறது அப்படின்னு சொன்னால் இவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணணும், இவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணணும். அப்போ என்னென்னு ஏன் சொன்னால், அப்ரோக்ஷ அனுபூதி நாம் வந்து கீதையெல்லாம் கேட்டுட்டு பிறகு தான், அதெல்லாம் உபநிஷெல்லாம் கேட்டு பிறகு கேட்டுட்ருக்கோம். அப்போ அந்த ஒரு வார்த்தை, யார் அவன் இந்த இந்த விழிப்பு நிலையில் இருக்கான், ஜாக்கிரத அவஸ்தையில் இருக்கானே அவன் யார் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு வந்து இப்படி சாஸ்திரம் உபநிஷத்தில் தான் இந்த பேர்லாம் வருது, உபநிஷப்படி சொல்லுது நமக்கு தெரியணும். இப்போ சொல்லும் பொழுதே உடனே நீ கனெக்ட் ஆகிடணும், ஞாபகப்படுத்திக்கலாம், அல்லது பிறகு ஹோம்ஒர்க்காக செய்யணும், எல்லாத்தையும் போட்டு பார்த்துடணும். இந்த மூணு லாங்குவேஜில் சொன்னோம் இல்லையா, அப்போ அவனுக்கு வேறு ஏதாவது டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கா, கலை சொற்கள் உண்டானா, அவன் தான் விஸ்வன், இவன் தான் பிராக்ஞன், இவன் தான் வந்து தைஜசன் அப்படின்னு அப்படிலாம் வந்து உபநிஷம் படிச்சிருக்கோன்னு சொல்லி நம்ம ஞாபகத்துக்கு வரணும். சும்மா நான் சும்மா ஞாபகப்படுத்திக்கிறதா சொல்லிட்டு வரேன் நான், சும்மா இது வந்து ஒரு ஒரு என்ன நினைவுபடுத்துறதுதான். ஆக அப்போ அந்த மூன்று நிலையை வந்து பார்க்குற ஒருத்தருக்கா நான் கேட்டால் சொல்கிறேன், அஸ்ய திருஷ்டா சொல்கிறார். இல்லை அந்த மூணையும் தாண்டி ஒருத்தன், ஆமாம் நான் பிரஜனாக இருக்கேன், தைஜசனாக இருக்கிறேன், அப்புறம் விஷ்ணுனாகவும் இருக்கிறேன், இருக்கக்கூடிய நான் என்னவாக இருக்கேன், நான் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய சாட்சியாக இருக்கேன்னு ஒருத்தர் இருக்கான். இவன் யாருன்னா குணாதீதகன். இதே வார்த்தை தான் பகவான் கீதையில் பாவிச்சார், குணாதீதன் சொல்லிட்டு. அதே வார்த்தையை இங்கே சங்கர் வந்து இங்கே பாவிக்கிறார், குணாதீதக. இந்த மூன்று அவஸ்தையை காட்டிலும் மூன்று அவஸ்தையும் பார்க்கக்கூடிய ஒருத்தன் இருக்கான். அவன் யாருன்னா அவன் அவன் மித்தியாவான, அவன் மித்தியா இல்லை, அவனை போய் மித்தியாக நினச்சிடாதீங்க. இந்த அவஸ்தைகள் மித்தியா, இந்த அவஸ்தையை காட்டக்கூடிய இந்த ஜெகத் மித்தியா, அவஸ்தைகள் சொல்லக்கூடிய அவஸ்தையில் இருக்கக்கூடிய அனுபவம் மித்தியா, ஏற்றி வைக்கப்பட்டது, அது அதனுடைய பலன் இருக்குல்ல அதுவும் மித்தியா, அதுவும் ஏற்றி வைக்கப்பட்டது. ஆனால் அதை திருஷ்டா பார்க்கக்கூடிய பார்ப்பான்னு இருக்கான் இல்லையா, பார்ப்பவன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து என்ன, அவன் யார், அவன் குணாதீத்தன். அவன் யாருன்னு கேட்டால் அவன் நித்தியக, அது நித்திய, அவன் வந்து நிரந்தரமானவன். அப்புறம் அது நிறைய பேராக ஒரு ஆளான்னு கேட்டால் ஏக்கக, அதுன்னு தெளிவாக எங்கே விட்டு போயிருமோ சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏக்கக ஒருவன் அவன், ஒருத்தந்தானா, இல்லை நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி நான் நிறைய பேர் இருக்குமே இல்லைன்னு கேட்டால், இல்லை இல்லை, அந்த திருஷ்டா இருக்காங்கள அவன் ஏக்க வஸ்து, அவன் பேர் தான் என்ன, சிதாத்மா, சிதாத்மக. அவன் ஏனென்றான், அவன் வந்து சைத்தன்ய ரூபமானவன். சைத்தன்ய ரூபம்னா என்ன அர்த்தம், அறிவுபூர்வமானவன். அறிவு என்பது நிறைய இருக்க முடியாது, அறிவு என்பது எப்பொழுதுமே ஒன்று தான். அது பிரதிபிக்கும் பொழுதும் நிறையா காமிக்குது. நம்ம மேலே அந்த பேரறிவு, அந்த சித் வந்து இங்கே பிரதிபிம்பிக்கும் பொழுது சிதாபாசனாக நிறையா ஆபாசம் அண்ணா தோற்றுவிக்கப்படுறதுனால நிறையா காமிக்கிறது, தவிர அது ஒன்று தான் சொல்கிறார். அப்போ என்ன வருது, சரி அடுத்த கேள்வி, பூர்வபக்ஷி எப்பொழுதுமே கேள்வி இருக்கும் இல்லையா. அடுத்து சொல்கிறார், சரி அந்த 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 சிதாத்மா, ஆகவே அனைத்தும் ஜடமான்னு கேட்டால் இல்லை இல்லை, அவன் சிதாத்மா, சிதாத்மா அப்படி சொன்னால் சைத்தியன் ரூபமானவன். சரி இவன் சரி இந்த அப்படி என்றால் சைத்தியன் ரூபமான அவன் அப்படி என்றால் இந்த ஜீவன் யாருன்னு டக்குன்னு இப்போ வந்து சங்கரன் செய்கிறாரு. என்னது ஜெகத் விசாரத்தும் ஜீவ விசாரத்துக்கு போகிறாரு. எப்பவுமே நாங்கள் என்ன சொல்லுவாங்க, சரி ஜெகத்தெல்லாம் இருக்கட்டும், கந்தனுக்கு புத்தி கவுட்டில்னு, கந்தனுக்கு புத்தி கவுட்டில், என்னை பற்றி பேசுங்க, எனக்கு என்ன இருக்குது, இந்த ஜீவன் இருக்கிறனா இல்லையா அதை சொல்லுங்கன்னு. மித்தியா எல்லாம் ஒத்துக்கிறேன், ஆத்மா மட்டும்தான் சத்தியம் அதுவும் ஒத்துக்கிறேன், சாட்சி தான் சத்தியம்னு சொல்கிறீங்க அதை ஒத்துக்கிறேன், இந்த ஜீவன் விஷயமா சரி என்ன, இப்போ வந்து வெறும் ஜகத் மித்தியாலாம் பேசிட்டு வராரு அவர், உலகம்தான் வந்து மித்தியான்னு பேசிட்டு வராரு, அப்போ ஜீவன் வந்து சத்தியமா மித்தியாவா, ஓ அதுவா. அப்போ அடுத்த ஸ்லோகத்தில் ஜீவனை ஹேண்டில் பண்ணுறாரு சங்கர். 59வது ஸ்லோகம் ஜீவ மித்தியாத்துவம் சொல்கிறார். யத்வத் மிருதி கடா, அது உடனே என்ன ஒரு உதாரணம், நிறைய உதாரணங்கள் மூலமாக நம்மளை வந்து புரிய வைக்க முயற்சி பண்ணுறாரு சங்கரர். என்ன சொல்கிறார், யத்வத் மிருதி, மிருதி கட பிராந்தியம் சுக்தௌ வா ரஜஸ்தஸ்திதம் தத்வத் பிரம்மாணி ஜீவத்துவம் வீக்ஷமாணின்னு பஷ்யதி சொல்கிறார். இந்த ஜீவன் இருக்கார் இல்லையா, அந்த படுத்து ஜீவ விசாரம், இந்த ஜீவ விசாரத்தில் இந்த ஜீவன் வந்து இங்கே ஒன்று தான், நமக்கு வந்து பிரம்மம் சத்தியம் தெரியும், ஜகத்து மித்தியா தெரியும், ஜீவன் சத்தியமா மித்தியாவா, ரெண்டும் கட்டம், இதுதான் நமக்கு ப்ராப்ளம். இந்த ஜீவன் தான் இப்போ பார்த்தாலும் பாருங்கள், சாஸ்திரம் தெளிவாக சொல்லிடுத்து ஜெகத் மித்தியா, நமக்கும் புரிஞ்சு போச்சு ஏறக்கூடிய மித்தியா தான் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் இல்லை என்னுடைய கற்பனை மட்டும் இல்லை, என்னுடைய பரம்பரை சொத்து அது, எது மித்தியா, எங்கள் அப்பா எனக்கு ஊட்டி விட்டார், எங்கள் அம்மா எனக்கு ஊட்டி விட்டுச்சு, அப்புறம் என்னுடைய ஒட்டுமொத்த குலமே வந்து நீ என்ன ஜாதின்னு சொன்னிச்சு, அப்புறம் வந்து அதுக்கு பின்னால் வந்து எல்லோரும் வந்து நீ வந்து லாயர்னாங்க, டாக்டர்னாங்க, அப்புறம் டீச்சர்னாங்க, அப்புறம் வரிசையாக அப்படியே ஏற்றி வைத்து அப்படி நல்லா எப்படி ஆயிருக்குன்னா நல்லா தடிச்சு போயிடுச்சு இந்த ஈகோ. அதனால் ஆனால் அதுக்கு ஆதாரமாக இருப்பது அவர் என்ன சொன்னார், சைத்தியனம்னு சொன்னார் இல்லையா, அவர் சங்கரத்து ஆதாரமாக இருக்கிறது என்னது, சிதாத்மக, சிதாத்மா அப்படின்னு சிதாத்மகன்னு சொல்கிறார், சிதாத்மகன்னு சொல்கிறார். அப்போ சித்து தான் அதுக்கு ஆதாரமாக இருக்குன்னு சொன்னால் அப்போ ஜீவன் வந்து சத்தியமாக மித்தியாவா அப்படின்னு கேட்டால் இங்கே கொஞ்சம் வந்து ஏன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம், பிரம்ம ஜீவ ஐக்கியம், பிரம்மனும் ஜீவனும் ஒன்றுன்னு சொல்கிறோம். அப்போ ஜீவன் மித்தியானா பிரம்மன் மித்தியாக போயிடும் இல்லை, அதை கவனமாக பார்க்கணும் அந்த இடத்துல. ஏன்னா நம்ம பேசுகிறது பிரம்ம ஜீவ ஐக்கியம் இல்லை, ஜீவனும் பிரம்மனும் ஒன்றுன்னு சொல்ல போகிறோம். அப்போ ஜீவன் மித்தியான்னு டக்குன்னு எடுத்தவொடனே ஜீவன் மித்தியான்னு சொல்லுவோம், பிரம்மம் மித்தியாக போயிடும். ஆனால் பிரம்மன் சத்தியம்னு சொன்னமே அப்படின்னு சொன்னால் இப்போ இப்படி என்ன பண்ணுறேன்னு சொன்னால், இந்த ஜீவன் இருக்குல்ல அதுக்கிட்ட ரெண்டு கூறுகள் இருக்குது. என்ன சொன்னால் அதான் அந்த ஜீவன் என்பது வந்து சத்தியம்தான், ஆனால் அதை அனுபவிக்கிற ஜீவத்துவம் இருக்கு இல்லையா, அதை அனுபவிக்கிறதுக்கு அது வந்து மித்தியா. ஸோ ரெண்டும் இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆள் தான் ரெண்டும் கட்டான், அது ஜீவன். பிரம்மமும் ரெண்டும் கட்டான் கிடையாது, என்னது ஜகத்தும் ரெண்டும் கட்டான் கிடையாது. அவங்க தெளிவாக இருக்காங்க, அது ஒன்று மித்தியா ஒன்று சத்தியம், தெளிவாக இருக்குது. ஆனால் ஜீவன் தான் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ரெண்டும் கட்டானா இதுவா அதுவா இப்படியா அப்படியே நல்லா நம்மளை பாருங்களேன், ஏதாவது ஒழுங்காக ஒரு முடிவு எடுக்க முடியுதா வாழ்க்கையில், இதுதான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு முடியவே முடியல, இல்லை இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடியவே முடியல. நமக்கு என்ன இருக்குது, இங்கேயே அங்கேயா, வேணா ஹியர் ஐ எம் தே, வேணா ஐம் தே ஐம் ஹியர் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க சுவாமி, அடிக்கடி சொல்லுவார். அதனால் நமக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு குழப்ப நிலை இந்த ஜீவனுக்கு தான் உண்டு. ஏன்னு சொன்னால் இட்ஸ் த ரைட் காம்பினேஷன் ஆஃப் போத், இது மித்தியாவோட காம்பினேஷனும் பிரம்மத்தினோட காம்பினேஷனும் ஒரு மாதிரி ஒரு ஒரு பெரிய கலவையாக அங்கே இருக்குது. சில சமயத்தில் என்ன தோணுது, ஒன்றும் கிடையாது நம்ம அதுதான்னு, சில இடத்துல அது கிடையாது அது கிடையவே கிடையாது எல்லாம் நம்ம உலகம் தான் அப்படி சொல்லி தோணுது நமக்கு. ஸோ இந்த குழப்பம் இருக்குல்ல, அதை இங்கே எத்வத் அது எப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இது ஒன்று உதாரணங்களோடு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா, இந்த ஜீவனில் இருக்கக்கூடிய இந்த ஜீவன் இப்போ ஜீவன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நமக்கு என்ன இருக்குது, நமக்கு ஒரு அந்தக்கரணம் இருக்குது. சும்மா நம்மளாவே நம்ம இதை வந்து விசாரம் பண்ணுவோமே, நமக்கு அந்தக்கரணம் என்னது, இன்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, என்ன இருக்குது, இந்த மேலே பார்த்தா உடம்பு இருக்குது ரைட்டு, உடம்புக்கு உடம்புக்கு கீழே என்ன இருக்குன்னா மனசு ஒன்று இருக்குது, அப்புறம் புத்தி ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரைட், அப்புறம் வந்து அகங்காரம் இருக்குது, அது வந்து நல்லா இருக்குது, நல்லா ஆழமாக வேரூன்றி நல்லா இருக்கு நான் அப்படின்னு இருக்குது, நல்லா இருக்குது இல்லையா. அப்போ இந்த ஜீவனுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொன்னால், இந்த ஜீவனை இந்த இந்த உபாதிகள் இருக்குல்ல, மனம் புத்தி அகங்காரம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் உபாதின்னு சொல்லுது. அது ஜீவனுடைய ஜீவனுடைய என்ன சுரூபம் அல்ல, அதெல்லாம் உபாதி அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா. இது என்னவாக இருக்குன்னு சொன்னால், இந்த ஜீவனுக்கு எத்வத் மிருத்தி எப்படின்னு சொன்னால், எப்படி அது உபாதியாக இருக்குது அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாள், எப்படி இந்த களிமண் பானையில் வந்து இந்த அல்ல எப்படி இந்த பானை வந்து களிமண்ணில் பொய்யாக இருக்கும் அப்படின்னு. களிமண் பானை செஞ்சுருக்காங்க, ஆனால் அந்த பானை வந்து களிமண்ணா என்ன, பானை அப்படின்றது களிமண்ணில் ஒரு பேராக தான் இருக்குது, ஆனால் அது களிமண் தான், பானை கிடையாது, நம்ம தான் பானுன்னு பேர் வச்சுருக்கோம். அப்படி புரிஞ்சுக்கணுன்றார், எப்படி எப்படி வந்து ஒரு பானையில் ஒரு ஒரு களிமண்ணில் பானை பானை இருக்கோ, அப்படி என்ன புரிஞ்சுக்கணும்னா, அது களிமண் தான் புரிஞ்சுக்கணுமே தவிர பானைன்னு புரிஞ்சிக்கூடாது, பானை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது தான் மித்தியான்றார். அப்போ பானைனா என்ன, அப்படியே ரெண்டு மூணு உதாரணம் கொடுக்குறாரு. என்னென்னா, சித்தௌ வா ரஜஸ்தஸ்திதம், அதாவது கிளிஞ்சல் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரஜஸ் அப்படின்னு சொன்னால் ரஜஸ்தம்னா ரஜதஸ்திதம் அப்படின்னு சொன்னால் இது என்ன, சில்வர் வெள்ளி கிளிஞ்சல், நம்ம இந்த இதுக்கெல்லாம் போனால் பளிச்சுன்னுமே, இந்த கடற்கரைக்கெலாம் போனால் கிளிஞ்சலில் வந்து என்ன வெள்ளி துளி தரணும் இல்லையா, எப்படி இந்த கிளிஞ்சல் வெள்ளி இருக்கோ அது போல். அப்போ இது நம்ம இந்த நம்ம எப்பயும் அதாவது கிளிஞ்சலில் வெள்ளினா என்ன பண்ணுவோம், அதாவது கிளிஞ்சலில் வெள்ளி தெரியுது, இங்கே பாரு அதே விஷயந்தான். என்னன்னு சொன்னால், இந்த பாம்பில் வந்து இந்த கயிற்றில் பாம்பு தெரியும் மாதிரி, காம்பு கயிற்றில் பாம்பு தெரிஞ்சால் ஓடுவோம் இல்லையா, அதே மாதிரி கிளிஞ்சலில் என்ன கிளிஞ்சலில் வெள்ளி தெரிஞ்சாலும் ஓடுவோம், எடுக்க ஓடுவோம், ஒன்று பயந்து ஓடுவோம், ஒன்று எடுக்க ஓடுவோம், ரெண்டு இடத்துலையும் மோகம் இருக்குன்றார். என்ன கிழிஞ்சில் வெள்ளி தெரிகிறது, அது எடுக்க ஓடுவோம், கைத்தில் பாம்பு தெரிஞ்சால் பயந்து ஓடுவோம். அப்போ பிரவருத்தியும் சம்சாரம் தான், நிவர்த்தியும் சம்சாரம் தான்றார் சங்கரர். நல்லா பாருங்கள், அதாவது பயந்து, அதாவது பிரவருத்தினா அதை இன்வால்வ் பண்ணுறதும் சம்சாரம் தான், அல்லது அதை விட்டு ஓடுறது, ஐயோ எதுக்கு எதுக்குப்பா அந்த வேலை வேலையை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு இல்லை, அதையும் சம்சாரம் தான்றார். பிரவருத்தியும் சம்சாரம் என்ன, அதாவது கெட்டியாக பற்றி கொள்வதும் சம்சாரம், விட்டு ஓடுவதும் சம்சாரம்ன்றார். ரெண்டுமே சம்சாரம் தான். அப்போ என்ன 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 புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், இது விட்டு ஓடுவதும் கிடையாது, கட்டி அணைவதும் கிடையாது, கட்டி செல்வதும் கிடையாது. என்ன, நீ சாட்சி மாத்திரம்னா நீ புரிஞ்சுக்கணும். இங்கே ரெண்டுமே மனதில் பிரவர்த்தி அல்ல நிவர்த்தி சொல்லுவாங்க, பிரவர்த்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, உபநிஷத்தில் பார்த்துருக்கோம் நாம். அதனால் பிரவர்த்தினா வேண்டும் என்றிருப்பது, நிவர்த்தினா வேண்டாம்னு சொல்லி, இரண்டுமே சம்சாரம்தான். தத்வத் பிரம்மனே ஜீவத்துவம், அதுவே அந்த ஜீவன் இடத்துல வந்து இதெல்லாம் உபாதி என்று புரிந்து கொண்டு அங்கே ஜீவனை பார்க்க, தத்துவ பிரம்மணி ஜீவத்துவம். அதனால் பாணியை பார்க்கும் பொழுது களிமண் மட்டும் பார்ப்பது என்ன, பிரம்மத்துவம். கிழிஞ்சலை பார்க்கும் பொழுது அங்கே வந்து வெள்ளியை பார்க்காம என்ன, கிழிஞ்சல் மட்டும் பார்ப்பது என்ன, பிரம்மத்துவம். பாம்பை கயிற்றை பார்க்கும் பொழுது பாம்பை பார்க்காம கைத்தை மட்டும் பார்க்குறது பிரம்மத்துவம். அதனால் நாம் வந்து அங்கே வந்து எதை பார்க்குறோன்னு பொறுத்திருக்கு. கல்ல கண்டா நாயகானா, நாய கண்டா கல்ல காணணும் இல்லை என்ன, நம்ம கல்ல கண்ட வந்து என்ன ரொம்ப நினைச்சு நாயை பார்த்தோட கல் காணமே, எடுத்து அட்டிக்கலாம்னு பார்த்தா கல்லை காணும், கல் கிடைக்கிது அந்த இடத்துல அந்த இடத்துல நாயை காணும். அதில் அர்த்தம் கல்லில் செய்யப்பட்ட நாயின்றாரு, கல் செய்யப்பட்ட பார்த்து டக்குன்னு பார்த்தா நாய் மாதிரியே இருந்துச்சா, அப்போ எதை பார்த்துட்டோம், நாயை பார்த்துட்டோம், கல்லை காணோம் அங்கே டக்கு அப்போ நல்லா பத்து பார்த்துன்னு அது கல்லுன்னு தெரியுதா, நாயை காணோம். அப்போ நாம் வந்து அங்கே பிரம்மனை பார்த்தால் என்ன, எதை காணா போயிடும், அங்கே வந்து பானை காணா போயிடும், களிமண்ணை பார்த்தா பானை காணா போயிடும். அதுபோல் நம்ம எதை பார்க்கணுமோ அதை அதை பார்க்காம அதான் ஏற்கனவே அது இன்னொன்று கூட இருக்குது என்ன, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். இது வந்து ஆக நம்மளுடைய பார்வையில் தான் இருக்குது. அதனால் நமக்கு வந்து எப்போ உபாதியை பார்க்குறோமோ என்ன ஆயிடும், நம்ம சம்சாரி. உள்ளதை பார்க்குறோமோ நாம் வந்து என்ன, ஞானி அப்படின்னு. அதில் நாம் வந்து என்ன சரியாக அல்லது நாம் வந்து விவேகி, ஞானின்னு சொல்லக்கூடாது, எல்லாம் நம்ம ஞானிகள் கிடையாது, நம்ம ஓரளவு விவேகம் இருக்குது நமக்கு, அவ்வளோதான் விவேகி. விவேகி அப்படி சொல்லி இப்படி சரி இது எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்கு சங்கரை என்ன பண்ணுறாரு, நிறையா உதாரணங்கள் கொடுத்துட்டே போகிறார். நம்ம சலிக்க உதாரணம் கொடுக்குறார். ஏன்னா பாணியை பார்க்குறப்ப நமக்கு நல்லா தெரியுது களிமண்ணுன்னு, ஒரு மரப்பசுவை பார்க்குறப்ப நிச்சயம் பால் கறக்காது மரப்பசுன்னு தெரியுது. ஒரு யானை, எத்தனை யானை வீட்டில் வாங்கி வச்சுருக்கோம், எல்லாம் என்ன யானை, மர யானைன்னு தெரியுமே நமக்கு, யூ நெவர் மிஸ்டேக் தேம் இல்லையா. அதனால் இங்கே என்ன பண்ணுறாரு, சலிக்க சலிக்க சங்கரர் இங்கே வந்து என்ன உதாரணங்கள் கொடுத்துட்டே போகிறாரு. யதா மிருத்தி கட்டோ நாமக, எவ்வித களிமண் மீது பானையும், இப்போ வந்து அந்த களிமண் பானைன்னு சொன்னார் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் விளக்குறாரு, வளர்க்கிறாரு பாருங்க. யதா மிருத்தி கட்டோ நாமக கணக்கே குண்டலா பிதா சுக்தௌஹி ரஜஸ் ரஜஸ் கியாத்தீர் ஜீவ சப்தஸ் ததா பரே சொல்கிறார். எவ்விதம் களிமண் மீது வந்து பானையும், கிழிஞ்சல் மீது வெள்ளியும், தங்கத்தின் மீது குண்டலமும் இல்லை காதணியும் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளதோ, அதுபோல் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னு சொன்னால், நல்லா பார்த்து சொன்னால் பானை வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறனால அது ஏதோ உண்மை நம்பிகிட்ருக்கோம். உதாரணமாக தங்கத்து மேலே ஏற்றி வைக்கிற சங்கிலி அது என்ன, நம்ம கற்பனை தானே, தங்கம் இருக்குது. ஒரு நெக்லஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், கற்பனைக்கே இப்போ நட்கணும், அது வந்து நம்ம வந்து நம்ம கற்பனையை தவிர உண்மை அங்கே தங்கம் மட்டும்தான் இருக்குது இல்லை, சில பேர் வந்து செயின், சிலருக்கு நெக்லஸ், சிலருக்கு விதவிதமாக இப்போ நம்ம செய்கிறாங்க இல்லையா. அந்த ஃபேக் நகை நிறையா வருது பாருங்கள், கவரிங் கவரிங் விதவசமாக இருக்குது. பார்க்க பார்த்து பார்த்து நம்ம அப்படி இருக்குது. ஆனால் நல்லா பார்த்தோன்னு சொன்னால் அதெல்லாம் உள்ளே இருக்கிறது எல்லாம் வெறும் தங்கம் தான். அப்போ ஏற்றி வைக்கப்பட்டதெல்லாம் என்ன? என்னுடைய கற்பனை. நகை தான் சரியான எக்ஸாம்பிள், ஏன்னா ஆர்னமெண்ட்ஸ் என்னோடய கற்பனை தான். என்னோட கற்பனைக்கு ஏற்ப அதை நான் வந்து விதவிதமாக அதை நான் மாற்றி வச்சுக்கிறேன். அப்போ எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டது தானே. நான் சொல்கிறா எப்படி யதா மிருத்தி மிருத் கட்டோ நாமக, எப்படி களிமண்ணில் வந்து பானை என்பது ஒரு பெயர் மாத்திரம்தான்றார். பானை என்பது ஒரு பெயர் மாத்திரம் பெயர் தானே ஆக்சுவலி. நாம் என்ன சொல்கிறோம், எது வந்து எதை எதை நாம் வந்து உபாதான காரணம் சொல்கிறோம், காரணம் காரணம் சொல்கிறோம் இல்லையா, கிரியேஷன் சொல்கிறோம் இல்லையா, எதை படைப்புன்னு சொல்கிறோம், எது சிருஷ்டின்னு சொல்கிறோம், நாம ரூப மாத்திரம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்ன எது சிருஷ்டின்னு சொன்னால், எது படைப்புன்னா நாம ரூப மாத்திரம். ஒரு பேர் கொடுத்து என்ன கொடுக்குறோம், ஒரு ரூபத்தை கொடுக்குறோம். ஒரு பேர் கொடுத்து சப்தம், ஒரு சப்தத்தை கொடுத்து ஒரு 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 உருவத்தை கொடுக்குறோம். அதான் சிருஷ்டி. ஆனால் இருக்கிறது என்ன, களிமண் தான். இருக்கிறது என்ன, தங்கம் தான். தங்கத்தில் வந்து நெக்லஸை பார்க்குறோம் அவ்வளோதான். அப்போ க்ரியேஷனாக என்ன, அதான் ஒரு ஒரு விளக்காசியை சொல்கிறாரு. படைப்புன்றது என்னன்னு சொன்னால் சப்த மாத்திரம்னு, அதான் சப்த பிரம்மன் பேர் நமக்கு இல்லை. சப்தம்னா சப்தம் என்ன, அப்போ படைப்புனா என்ன, படைப்பு என்றால் பகவானுடைய பகவானோட சப்தம் போட்டாராம் ஓம் அப்படின்னாரு, படைப்பாயிடுச்சு. அப்போ பகவானோட சவுண்டு தான் என்ன படைப்பு, அப்படி சிந்திச்சு பாருங்களேன். ஒரு சத்தம் போட்டார், சும்மா இருக்க முடியல, ஒரு சத்தம் போட்டாரா, அதான் படைப்பான். இப்போ என்ன சொன்னோம், படைப்பு என்ன, சப்தம் மாத்திரம்னு சொன்னோம் இல்லையா. அப்போ படைப்புன்னு என்ன, பகவானுடைய சவுண்டு சப்தம். ஓம்னாரு, உலகமாயிடுச்சு. நம்ம உலகம்னு நினச்சிட்ருக்கோம், ஆனால் அது வந்து வெறும் சப்தம் மாத்திரம், ரூபம் மாத்திரம். அதனால் அவர் சத்தம் போட்டனால நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம சத்தம் போட்டுட்ருக்கோம். அப்போ நம்மளாம் யார், வெறும் சத்தம் தானா, பகவானோட, அதுவும் பகவானோட சத்தம் வேறு. அவர் சத்தம் தான் போட்டால் நம்ம ரொம்ப சத்தம் போட்டுட்ருக்கோம், ஒரே சத்தம் எங்கே பார்த்தாலும் சத்தம். அப்போ நம்மளாம் யார், சப்தம் பாருங்க, இங்கே சன்ஸ்கிருதம் நல்லாயிருக்கு. நம்மளாம் சப்தம் மாத்திரம்னா ஓஹோ மந்திரம் மாட்டிருக்குன்னு தோணுது. பரவாயில்ல, கக்கா ரூபா கல்யாணி கல்யாண குணசாலினி அப்படின்னு இல்லை, நம்மளாம் வெறும் சத்தம் தான், தகராடப்பாண்ணா அதுவும் சத்தம் தான், அதான் இவ்வளோ சத்தம் போடுறோமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. இருக்கலாம், நம்மளாம் யார், வெறும் சத்தம்தான், படைப்பே என்ன. இப்படிலாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோன்னு சொன்னால் சரி, நம்மளே நாம் வந்து ஒரு சுய கேலியோடு ஒரு சுய விமர்சனத்தோடு நம்மளை நம்ம இந்த வாக்கியம் நம்ம பார்க்கலாம். பிகாஸ் யூ ஹவ் டேக்கன் திஸ் லைஃப் ஸோ சீரியஸ்லி. யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது, நாயே என்ன ஒன்றே நாயாயிடறோம்னா நம்ம உடனே வாழை ஆட்டிடுறோம், லோல் அப்படி குளிச்சிடுறோம். இல்லை சப்தம் மாத்திரம் அப்படின்னு சொன்னால் நாயினா, அது சப்தம் தானே எனக்கு தோணுமே நமக்கு, ஆனால் அப்படி தோண மாட்டேன்ட்டு நாயினா லோல்னு ஒரே குலைச்சி வெட்டி விட்டுருவோம் அங்கேருந்து. அப்போ இது சுய விமர்சனம் தான். நம்மளை இங்கே பாருங்கள், நம்மளை வேறு யாரும் விமர்சனம் பண்ண, நம்மளே பண்ணிக்கிட்டால் தான் ஆச்சு. மற்றவங்க பண்ணால் நமக்கு தாங்காது, நமக்கு தாங்கவே தாங்காது. அது எப்படி, நீ மட்டும் என்னவான், அப்போ நீனா நாயோட ஃப்ரெண்டு, நான் நாயினா நீ நாயோட ஃப்ரெண்டு, நாயினா நீ நாயோட பாட்டி தான் நாயின்னு சொன்னிச்சாத. அதனால் இதை எப்படி நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு மாதிரி ஒரு நகைச்சுவை உணர்வோடு இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ரொம்ப சீரியஸாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் இந்த வாழ்க்கையை ரொம்ப சீரியஸாக போயிடும் நமக்கு. அதனால தான் பாருங்கள், ஒரு சின்ன விமர்சனத்தை, ஒரு சின்ன கடும் சொல்ல நம்மளால் தாங்கவே முடியறதில்லை. அது எப்படி சொல்லலாம், நான் யாருன்னு தெரியாது அவங்களுக்கு, நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், நான் ஒரு சாமியார் வேறு, சன்னியாசின் மரியாதை கூட கிடையாது, இன்னொன்னும் ஆகுது, இன்னொன்னும் ஆயிடுது. அப்போ என்னன்னு சொன்னால், நல்லா சிந்திச்சு பார்த்துன்னு சொன்னால், நமக்கு அப்போ எதையோ தூக்கி ரொம்ப 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 கஷ்டமாக சுமந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ நம்மளை அறியாமையே இந்த மித்தியாவை நம்ம அப்படி சுமக்கிறோமா நம்ம. அதனால தான் அவ்வளோ கடுமையாக அதை வந்து மறுக்கிறார் சங்கரர். எந்த அளவுக்கு மறுத்திருந்தா, அதை வந்து ஒரு அவர் வந்து அந்த உண்மையை உணர்ந்திருந்தா, ஒரு கபாலியன், ஒரு கபாலி படம் இல்லை, கபாலி சொன்னால் ஒன்று இந்த நாசனமாக போனவங்க படத்தெல்லாம் எடுத்து என்ன பண்ண, கபாலின்னா இந்த ரஜினியில் நினைக்கிறானுங்க, கபாலிக்கின்ற அந்த காலத்தில் வந்து முன்னுக்கு சங்கரன் முன்னுக்கு நின்று ஓகே என்னுடைய யாகத்துக்கு ஒன்று வந்து நான் வந்து பலியிடுன்னு சொன்னால் உடனே தலையை நீட்டிடுறாரு படிக்கு. இப்போ எந்த அளவுக்கு வந்து அவருக்கு என்ன தேகாத்ம பாவம் இல்லாமல் போயிட்டுருக்கு அவங்களுக்கு. நம்ம சின்ன நம்ம வந்து தலையை கொடுக்குறாங்க, நம்ம என்ன தலையை வாங்கிடுவோம்ல, ஒரே வார்த்தை நாயின்னு சொன்னால தலையை வாங்கிடுவோம் நான். அப்போ அவ்வளோ அபிமானம் நமக்கு, அவ்வளோ அபிமானம் கடுமையாக இருக்குது. ஸோ அதை போக்குறதுக்கு சங்கர் என்ன செய்கிறாரு, தொடர்ந்து இந்த மித்தியத்துவத்தோடைய இன்னும் அதான் சொல்கிறேனே, நம்மளை வந்து நிறைய உதாரணங்களை கொண்டு நம்மளை வந்து தாக்குறாரு. நிறைய சலிக்கன்னு சொன்னோம் இல்லையா, சொல்கிறார் எதைவ வியோம்னி நீலத்துவம். அடுத்த உதாரணம் சொல்கிறார், ஒரு உதாரணம் சரி மண் என்ன கிளிஞ்சலில் என்னது பானையில் களிமண்ணும் கிளிஞ்சலில் என்ன வெள்ளியும் அப்படி சொல்லி, பிறகு வந்து நகையில் வந்து தங்கத்தையும் பார்க்கக்கூடியவனாக இருந்து அப்புறம் சொல்கிறாரு, எதைவ வியோம்னி நீலத்துவம் யதா நீரம் மறுஸ்தலே மறுஸ்தலே புருஷத்துவம் ஸ்தானவ் தத்வத் விஷ்வம் சிதாத்மனி யதா ஏவ வியோம்னி நீலத்துவம். எப்படி வந்து ஆகாசத்து நீளம் வர்ணத்தை பார்க்கின்றோமோன்னு சொல்கிறார். ஆகாசம் இருக்குல்ல, ஆகாயம் இருக்கு இல்லையா, ஸ்காய் ஸ்காய் ப்ளூன்னு சொல்கிறோமே, ஸ்காய் ப்ளூவா என்ன, ஆனால் ஸ்காய் ப்ளூன்னு வார்த்தையே இருக்குல்ல, இல்லை த ஸ்காய் இஸ் ப்ளூன்னு சொல்ல வரல, ஒரு கலர் இருக்கே ஸ்காய் ப்ளூன்னு. ஓகே என்ன பெயிண்ட் அடிங்க, ஸ்காய் ப்ளூ அடிங்க வீட்டுக்குன்னு. அப்போ ஸ்காய் இஸ் ப்ளூன்னு முடிவு பண்ணுறோம் நம்மள இல்லை. அதனால் ஸ்காய் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சொல்கிறாரு, ஸ்காய் இஸ் நாட் ப்ளூ என்ன, அதாவது ஆகாசத்துக்கு வர்ணமே கிடையாது ஆனால் ப்ளூவாக தெரியுது இல்லை. யதா நீரம் யதா ஏவ யோம்னி நீலத்துவம், எவ்வாறு ஆகாசத்து நீளம் வர்ணத்தை பார்க்கின்றோமோ, யதா நீரம் மறுதலை எப்படி காஞ்சி நிலத்தில் மறு ஸ்தலம்னா நிலம், மறு அப்படின்னு சொன்னால் காஞ்ச நிலம்னு அர்த்தம். யதா நீரம் மறுத்தலை எப்படி காஞ்ச நிலத்தில் காண நீரை பார்க்கின்றோமோ, எப்படி புருஷத்துவம் ஸ்தானம் அதாவது இந்த நம்ம இந்த கொள்ளையெல்லாம் கொண்டு போய் ஒரு கம்பை நட்டு வைப்பாங்களே, இல்லாட்டி இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கெல்லாம் போகணும்னு சொன்னால் அந்த கிராமத்துக்கு போகிறப்ப அந்த சைன் போர்டு போட்டிருப்பாங்க, இப்படி எப்படி போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, இந்த பக்கம் ஒரு கை இந்த பக்கம் ஒரு கை அந்த பக்கம் போட்டிருப்பாங்க, இது இங்கே போகுது இந்த கிராமத்துக்கு போதும் அந்த கிராமத்துக்கு போகுதுன்னு சொல்லிட்டு அதில் சட்டக்கட்டெலாம் மாட்டி வச்சுருப்பாங்க. எட்டுந்து பார்த்தா ஆள் மாதிரி இருக்கும், கோஸ் வந்த போஸ்ன்னு சுவாமி சொல்லுவாங்க, கோஸ் வந்த போஸ்ட் அப்படின்னு. அது மாதிரி எப்படி கம்பத்தில் மனுஷனை பார்க்க படுக்குன்னு அந்த ஊரில் உள்ளவங்களுக்கு தெரியும் பையனை மாட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு, புதுசாக வந்தாலும் பயந்துருவாங்க ராத்திரியில் வரும்போது ஈவினிங் வரும்போது, அது மனுஷன் மாதிரியே தெரியும் தெரியும். அதனால் இருக்கு அது போல் சிட் சொருப்பமான ஆத்மாவில் உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது, உலகத்தை இது வந்து தாங்கி கொண்டு இருக்கிறது. என்ன சொல்கிறாரு இப்போ சங்கர் என்ன பண்ணுறாரு, உதாரணத்துக்கு மேலே உதாரணம், அங்கே ஒரு மூணு உதாரணம் கொடுத்தாரா, இங்கே ஒரு மூணு கொடுக்குறாரு, வானம் என்ன காணல் நீர், பிறகு கம்பம், உதாரணத்துக்கு மேலே உதாரணம் மெல்ல நல்லா என்ன சொல்ல வர்றாரு, ஒட்டுமொத்த உங்களுடைய இந்த உலக அனுபவம் இருக்கு இல்லையா, உலகத்தை என்னென்னத்தை அனுபவிக்கிறீங்களோ அத்தனையும் மித்தியா அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல ப்ரெயின் வாஷ் பண்ணுறாரு. நல்லா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஸோ மெனி எக்ஸாம்பிள்ஸ், 9 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாரு, முத மூணு அப்புறம் மூணு இப்புறம் மூணு. அதான் சொல்லுவாங்க ஐ திங்க் இன்னும் எஸ் எ ஃபிலாசபர் இஸ் ட்ரைங் டு ப்ரெயின் வாஷ் அஸ்ன்னு, நம்மளை வந்து மூளைச்சலவை செய்கிறான்னு, மூளைச்சலவை செய்யல, இட்ஸ் நாட் பிரெயின் வாஷிங், இட்ஸ் வாஷிங் த பிரெயின், வாஷிங் த பிரெயின் அப்படின்னு சொன்னால் மூளையில் அவ்வளோ அழுக்கு இருக்குது, என்ன செலவு பண்ணணும் மூளைச்சலவை. மீண்டும் மீண்டும் வந்து இன்னும் சில உதாரணங்கள் மூலமாக இதை வந்து மெல்ல நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. இன்னும் பாருங்கள் இன்னும் விடலை, இன்னொரு மூணு எக்ஸாம்பிள் வச்சுருக்காரு, நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கார். ஏன்னா நம்மளுடைய அனுபவம் இருக்குல்ல, இந்த அனுபவத்தில் நமக்கு இதெல்லாம் ரொம்ப உண்மையாக இருக்கு இல்லையா, அப்போ எதெல்லாம் பொய்யாக போயிடுச்சு, நமக்கு எங்கெல்லாம் நமக்கு நிறைய கசப்பு இருக்குது, எங்கெல்லாம் நமக்கு நிறைய ஏமாற்றம் இருக்குது, எங்கெல்லாம் நிறைய எதிர்பார்ப்பு இருந்து நாம் வந்து கொஞ்சம் ரொம்ப என்ன ஆகிட்டோம், இப்போ ரொம்ப கலைச்சி போயிட்டோம், எங்கெல்லாம் சூழ்ந்துருக்குறோம், அந்த இடத்த பார்த்து அடிக்கிறார். எதுக்கு? விவேகம் வர்றதுக்கு தான். கொஞ்சம் தான் வைராக்கியம் வராதா, எப்படியாவது கொஞ்சம் வைராக்கியம் வராதா, ஏன்னா நம்ம தான் நிறையா பார்த்துருக்குமே, ரொம்ப நம்பி இருந்திருக்கோம். அப்புறம் பார்த்தா எல்லாம் எப்படியே பார்த்தாலும் எல்லா உறவுகளும் ஒரு ஒரு நிறுத்து தான் போயிடுது நமக்கு. என்ன தான் உறவுகளாக இருந்தாலும் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால், என்ன தான் உலகமாக இருந்தாலும், அல்லது நான் அதாவது ஏதோ பிரச்சனைனாலும் சொல்ல வரல, நமக்கே சலிக்குது, சரி போதும் நான் பாட்டுக்கு இருந்துக்கோம் அப்படின்னு தோணுதில்லை, சரி போதும் இன்னும் என்ன பண்ண, இன்னும் ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா இருந்தால் நல்லா இருக்கு இப்போ அப்படின்னு தோணுதில்லை. ஆ இல்லை இல்லை, இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறீங்க, இதுக்கு மேலே என்ன பண்ண வேண்டியிருக்கு, அதான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு இல்லை, அதான் 30 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோமே, அதான் 40 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோமே, இன்னும் பண்ணணுமா என்ன? ஆக நல்லா தெரியுது இது எதுவும் சலிப்பிலையோ அல்லது ஒரு 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 வெறுப்புலையோ நடக்கக்கூடியதல்ல. மெல்ல எஸ்வி ட்ராவல், நம்ம வந்து மெல்ல இந்த வாழ்க்கையை கடந்து வரும் பொழுது அல்லது நடந்து வரும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னால், போதுமென்ற மனமே புண் செய்யும் மருந்து அப்படி தோணுமே நமக்கு. அப்போ அப்போ என்ன தோணும் சொன்னால், கர்மங்கள் மட்டும் நமக்கு வந்து என்ன சோர்வை கொடுக்கறதில்ல, அதனால் ஏற்படும் என்ன மனஸ்தாபங்கள் இருக்கு இல்லையா, அதான் ரொம்ப சோர்வை கொடுக்கும் நமக்கு, அதில் ரொம்ப களைப்பாக இருக்கும் நமக்கு. அதனால தான் அடுத்து வந்து அடுத்த சப்ஜெக்ட் வந்து ஸ்தித்த பிரஜ்ஞன் எடுத்துக்கு பாரு, ஞானி எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவான்னு சொல்கிறாரு, சொல்லிவிட்டு அப்புறம் பார்ப்போம், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஞானின்னு சொன்னால் சரி, ஒரு விவேகியே வச்சுக்கோங்களேன், நம்ம ஞானின்ற வார்த்தை பார்த்து அப்புறம் வந்து எல்லாம் ஒரு எல்லாம் எல்லாம் ஞானி நண்பு வந்துட போகுது, இது வேறு உள்ளதுக்கே வந்து என்னது கஷ்டம். ஒரு விவேகம் நமக்கு கொஞ்சம் வயிறாக கொஞ்சம் பெரிய விவேகம் நமக்கு இருக்குது, அதனால் நிறைய இன்னும் என்ன எப்படி இந்த மனம் வந்து சீக்கிரமாக இதில் வந்து ஒரு திருப்தி அடையும்ன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் உதாரணம் சொல்கிறாரு. எதா ஏவ சூன்யோ வேதாலக, சொல்கிறார் எதா ஏவ சூன்யோ வேதாலக, எப்படி சூன்யத்தில் வந்து என்னத்தை பார்க்குறோம், கோஷமாக இருக்க இடத்துல பேய் நிற்குதுன்னு சொல்கிறோம், பேய்க்கு மட்டும் வாயிருந்துச்சு என்ன செய்யும், நீ பேய், உங்கள் குடும்பமே பேய், நான் பேய் இல்லைன்னு சொல்லாது, அது பாட்டு அப்போ அது பாட்டு சரி நின்று நிற்குதே பேயே நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் பிசாசு நிற்குதுன்னு. ஆக்சுவலி பேய் பிசாசு இருக்கா இல்லையா, அவர் பேயை கோட் பண்ணுறாரு அவர், இப்போ அவர் சொல்கிறாரு அங்கே பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது, நீயா நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட பெரிய பிசாசு இருக்குங்க, நல்லா போய் கண்ணாடி இருப்பார், நீ தான் பெரிய பேயின்னு. அப்போ அப்படின்னா சுவாமி பேய் பிசாசுலாம் இல்லையான்னு, இல்லை பேய் பிசாசு அது இருக்குது அது பாடுக்கு இருக்கும். அதுவும் ஒரு சுவாமி சொன்னார் அந்த இடத்துல, சுவாமி நான் வந்து தியானம் பண்ணிகிட்ருக்கோம், திடீர்னு பேய் வந்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னு. இல்லை நம்ம பாருங்க தியானம் பண்ணுறப்ப என்னென்ன சந்தேகம்லாம் வருதுன்னு, சுவாமி பிரம்மசரி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இதெல்லாம் அவரோட இருந்த அந்த காலங்கள்லாம் இருக்குல்ல, சொன்ன ஒரு ஒருத்தங்க அப்போ ரொம்ப யாங்கு நாங்கள்லாம் ரொம்ப என்ன கே என்னென்ன கேள்வி கேட்குறதுன்னு தெரியாது, கேட்கட்டும் சரி ஏன்னா தனியாக உட்காந்துல ரூமில் தனியாக உட்காந்து தியானம் பண்ணுவோம், அப்போ வேணும் வி ஸ்டார்ட், அப்போலாம் ரொம்ப கிரேட் மெடிடேட்டர்ஸ், என்ன நீங்களாம் மெடிடேஷன் பண்ணுறீங்க, நாங்கள் ஒரு 10 வருஷம் பண்ண வரேங்க, எவனும் பண்ணியிருக்க மாட்டோம் உலகத்தில், அவ்வளோ சீரியஸாக நம்பிட்டோம், ஆ சீரியஸாக பண்ணிட்டு இருக்கோம், ஒருத்தர் கேட்டான் அவர் ரொம்ப கிண்டும் கிண்டலும் கேலியுமா பேசுவார், அவர் அவர் கேட்டாவா சுவாமி மெடிடேட் பண்ணுறப்ப பேய் வந்துட்ட என்ன பண்ணுறதுன்னு, நீ நல்லா பாரு உன்னோட பெரிய பேயிருப்பா, ஏன்னா அவன் கண்ணு விரியன்னு இருப்பான், ஆனால் இன்னொருத்த சொன்னார் பாருங்க சுவாமி என்ன சுவாமி அவன் பொல்லாதவன் வந்து அந்த கருப்பாக இருக்க நான் பொல்லாதுன்னு சொல்லிடு, சார் சார் நீங்களும் கருப்பாக தான் சார் இருக்கீங்கன்னு சொன்னேன் பாருங்க, இல்லைப்பா இந்த கருப்பு பரவாயில்ல அவன் பேய் கருப்புனாரு, இந்த பேயை பற்றி நிறைய கதை வச்சுருக்கோம். ஸோ இங்கே சங்கரன் சொல்கிறாரு பேயின்றது இல்லை பிசாசுன்றதே ஒன்று கிடையாதுன்னு, அப்போ பேய் பிசாசு அது இருக்கும், நீ நினைக்கிறது பேய் இல்லை, நீ பேய் நினச்சியா பேய் பிசாசு இருக்கானோ அது இருக்குது, அது அதான் உலகத்தில் இருக்குது, அப்படியே அது வந்தால் கூட அதான் சுவாமி சொன்னால் வந்தால் என்ன பண்ணுவோம், சரி நீ உட்காரு என்ன பண்ண தத்துவ மசின்னு சொல்கிற வச்சு பேய் ஓடி போயிடும், அதுக்கு உபதேசம் நம்ம வேதாந்தம் பேசணும் வச்சுக்கணும், அதுக்கிட்ட போய் சரி உட்காரு, நான் வேதாந்தம் தான் பேசிகிட்டு இருக்கேன், அவன் பக்கா வேதாந்தி, தத்துவமசி உபதேசம் இது உனக்கு இது அப்படின்னா பேய் ஓடி போயிடும். ஏன்னா டேய் இது கேட்டுதானே பேய் ஆனேன், நான் கேட்க முடியாத தித்தே போனேன், நான் நீ பேயாவும் விட மாட்டியா நீ எடுத்துனா, அதனால் வேதாந்திகளே பேய் ஒன்றும் செய்யாது, கிட்டே வராது. ஏன் பீப்புள் ஆர் வெரி ஸ்கேர்ட் ஆஃப் டீச்சிங், உபதேசம் உபதேசம் கேட்க முடியாதான செத்தே போனாவே. அப்போ பெரிய பிசாசா அலையறங்க நிச்சயமாக என்ன என்ன இருக்கா சொன்னால் வரமாட்டாங்க நம்மக்கிட்ட. அதனால் என்ன சொல்கிறார், யதா ஏவ சூன்ய வேதாளக, சூன்யத்தை பார்த்து நீ பேய் பிசாசுன்னு சொல்லிகிட்டு இருக்க, அது உன்னுடைய கற்பிதம் தான், உன்னுடைய நினப்பு தான் பொழப்ப கிழக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் கந்தர்வானம் புறம் சொல்கிறாரு, கந்தர்வன இது தமிழில் ஒரு பாட்டு இருக்கு, அருமையான பாட்டு இருக்கு, கந்தர்வ நகரம்னு சொல்லிட்டு. அதனால் இந்த மேகத்தை பார்க்குறப்ப விதவிதமாக தெரியும்ல, அதை பார்த்தா பெரிய பெரிய கோட்டை மாதிரி தெரியும் இல்லை, சில பேர் சிவபெருமான் தெரியுவாங்க, சில பேருக்கு என்னென்னோ தெரியும், என்னென்னா நீங்கள் தெரியலாம். அன்றைக்கி கூட சொன்னாங்க, சுவாமி நாங்கள் வந்து ஹோமம் பண்ணிகிட்டு இருந்தோம், அன்றைக்கி வந்து கோலம்பில் ஒரு ஹோமம் பண்ணோம், அங்கே வந்து சிவபெருமான் தெரிஞ்சார், ஆ தெரியவார் தெரியவார். அப்புறம் 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 அம்பாள் வந்து வந்தாங்க ஹோமத்தை, அந்த அப்படியே நெருப்பு நெருப்பு அப்படி இப்படி சுற்றுதில்ல, நல்லா உற்று பாருங்கள், மகா பிரிவாக தெரிகிறாருன்னு நல்லா பார்க்கணும், ஆனால் பார்க்க தெரியல உங்களுக்கு, இல்லாட்டி அம்பாள் தெரியுவாங்க, இல்லாட்டி சிவபெருமான் தெரிவார். அப்போ நான் சொன்னேன் என்ன வேணும் தெரியவாங்க, நீ என்ன பார்க்குறீங்களோ அது தெரியுவாங்க. அதனால தான் எனக்கு மட்டும் சிவபெருமான் தெரியுது, சிவபெருமான் ஆமலை அவருக்கு அம்பாளா தெரியுது, இரண்டா மாற்றி மாற்றி தெரியுதுன்னு. அதனால் இதெல்லாம் சொல்கிறாரு, அதான் சுவாமி நம்ம திருவாரூர் நித்யானந்தான்னு சொல்லிவிட்டு சுவாமி சொல்கிறாரு, அவர் அவர் அவருடைய மகா வாக்கியமே என்னென்னா, என்ன என்ன அகப்புற கற்பனையை விடுன்னு, ரெண்டு கற்பனையும் விடு, எல்லாம் கற்பனை தான், பெரிய ஞானமே என்னென்னா எல்லாம் கற்பனையும் விடுறது தான். சரி, அப்போ கந்தர்வத்தில் இது என்ன பெரிய நகரம் தெரிகிற மாதிரி, பெரிய கோட்டை தெரிகிற மாதிரி, யதா காசே யதா காசே த்வி சந்திரத்துவம் சொல்கிற, யதா காசே அந்த வானத்தில் ரெண்டு சந்திரன் தெரியுதான், சில பேர் நிலாவு கட்டம் எது நிலான்னு கேட்கலாம், இவன் ரெண்டு சந்திரன் தெரியுது, நிச்சயம் ரெண்டு சந்திரன் தெரிய முடியாது, இருக்கிற ஒரு சந்திரன் தான், நட்சத்திரம் வேணால் நிறையா தெரியலாம், தெரிகிற மாதிரி தத்துவ சத்திய ஜெகத் ஸ்திதி, சத்தியம் இருப்பினும் மித்தியா பார்ப்பது போல், அதாவது நமக்கு வந்து பார்க்காத உண்மையை விட்டுவிட்டு நம்ம எதை பார்த்துட்ருக்கோம், பொய்யே பார்த்துட்ருக்கோம், அதான் வாழ்க்கை இவ்வளோ பொய்யாக போயிடுச்சு நமக்கு அப்படின்னு சொல்கிறார். இப்போ எல்லாத்தையும் இல்லை நிராகரிச்சிட்டார்ல, எது இந்த உலகமே இல்லை மித்தியா, உலகம் போய் உறவுகள் போய், சங்கரர் இல்லையோ சன்னியாசி இல்லையோ, அதனால் இந்த நீத்தி நீத்தி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயத்த சொல்கிறார், இப்போ சரி இல்லை இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும், நானே கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும், கடவுள் இருக்காரான்னா கடவுளும் இல்லைன்னா ரொம்ப போயிடும்ல, அப்போ என்ன சொல்லலாம், இது இல்லை நிகேட் பண்ணுறது ஒரு வழி, அது ஒரு பார்வை இல்லை, ஆனால் எல்லாமே அது தான் அப்படின்னு, எல்லாமே அது தான் அப்படின்ற இன்னொரு பார்வையும் உண்டு, இதுதான் என்ன என்ன சொல்லுவோம், ஈசா வாஷம் எதுகும் சர்வம், உலகமே என்ன பிரம்மன் தான், இந்த 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 என்ன வாழ்க்கையே என்ன கடவுள் தான், தெய்வீகம் தான் இந்த வாழ்க்கையே, என்ன வாழ்க்கை இது, தெய்வீக வாழ்க்கை இது இல்லையா, இதுக்கு பேர் என்ன சர்வாத்ம பாவம். சங்கரை விடாமல் தொடர்ந்து என்ன சொல்கிறாரு, சரி ரொம்ப நிகேட் பண்ணிட்டு மாட்டிருக்கு, இவன் என்ன ஆயிடுவான், என்ன வந்து விரிச்சு விரிச்சோடி போயிடும் வாழ்க்கை, கொஞ்சம் வந்து வர்ணமயமாக இருக்கட்டுமே கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சுலோகத்திலிருந்து என்ன சொல்கிறாரு, சர்வாத்ம பாவத்தை சொல்கிறார். என்ன அதுக்கு அதுக்கு சரியான அதுக்கு சரியான உதாரணம் என்ன, கடல் எடுத்துக்கிறார், ரொம்ப பாருங்கள் அலைகளும் கடைகளும் எடுத்துக்கிறாரு, நமக்கு இல்லாத உதாரணங்களா, அவ்வளோ அப்படி குட்டி கிடக்குங்க, கடலும் அலைகளும் எடுத்துக்கிட்டாரு. அப்போ நம்ம வந்து என்ன அலைகள் அலைகள் இல்லை கடல்னு சொல்லாமல் தண்ணி தானே எல்லாமே அப்படின்றார். இப்போ நம்ம என்ன சொன்னோம், கொஞ்சம் என்ன சொன்னோம், இது பேய் பிசாஸ் இல்லை, என்ன கோசமான இடம்னு சொன்னோம், இது நகை இல்லை தங்கம்னு சொன்னோம், இது மண் இல்லை கடம்னு சொன்னோம், இல்லை வரிசையாக சொல்லிகிட்டே வந்தோம் இல்லையா. இங்கே என்ன சொல்கிறாரு, அது அது வந்து நிகேட் பண்ணுறது, மறுத்து நேத்தி நேத்தின்னு பண்ணுறது. இங்கே என்ன பண்ணுறாரு, இல்லை நல்லா விட்டு பார்த்தோன்னு சொன்னால் சத்தியம். இப்போ இப்போ வந்து ஒரு நம்ம யாரும் கேட்டால் என்ன சொல்கிறோம், உண்மையை சொல்லுங்க, அவன் பொய் சொல்கிறான். அப்போ யார் பொய் சொல்லுவா, உண்மை ஒன்று ஒன்று உண்மை ஒன்று இருக்குது, அதை வச்சுக்கிட்டு தான் அவன் பொய் சொல்லிகிட்ருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அவன் சொல்கிற பொய் இருக்குல்ல, அதுக்கு அடித்தளமாக இருக்கிறது என்னது, உண்மை. ஏன்னா உண்மை அவங்ககிட்ட இருக்குது, அவன் சொல்லிகிட்ருக்குது என்னது பொய். அப்போ அவங்ககிட்ட என்ன இருக்குது, உண்மை இருக்குது, ஆனால் உண்மை சொல்ல மாட்டேறான், பக்கா திருடேன், அதனால் என்ன பண்ணுறான், உண்மையை சொல்லாமல் பொய் சொல்லிகிட்ருக்கான். அப்போ பொய் சொல்கிறதுக்கு என்ன இருக்கணும், பின்னால் உண்மைன்னு ஒன்று இருக்கணும். லாஜிக் லாஜிக் சங்கரர் லாஜிக்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு தலைப்பு அப்படியே கலந்து போயிடும். இல்லை அறிவுன்னு ஒன்று இருந்தால் சொல்கிறேன், மூளை இருந்தால் குழம்பி போயிடும், மூளை இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அதனால் சொல்கிறாரு, பொய்ன்னு ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் என்ன இருக்கணும், உண்மைன்னு ஒன்று இருக்கணும். அவன் பொய் பேசுகிறான்னா அப்போ உண்மையை வச்சுக்கிட்டு பொய்யை பேசிக்கிட்டு இருக்கான். அதுபோல் இந்த பொய்யுக்கும் ஆதாரமாக இருப்பது உண்மைன்றார். அடுத்து இந்த பொய்யுக்கும் இந்த லுக் அட் த லாஜிக், இந்த பொய்யுக்கும் ஆதாரமாக இருப்பது உண்மை. யதா தரங்க கல்லோலகன்னு சொல்கிறார், ஜலமே வஸ்புராத் அலம் சொல்கிறார், எப்படி இந்த அலைகளுக்கெல்லாம் வந்து ஆதாரமாக வந்து என்ன இருக்குது, நீர் இருக்கோ. கடலுக்கும் இது ஆதாரமாக இருக்குது, நீர் தான் ஆதாரமாக இருக்குது. அப்போ அலைகள் என்பது வந்து போவது பொய் தான், தொடர்ந்து இருப்பது கிடையாது. ஆனால் அதுக்கு ஆதாரம் இருக்கிறது என்ன, நீர் தான். அப்போ அலையும் என்ன, அலையும் நீர் தான். அலையும் என்ன, என் சுவாமி மாற்றி மாற்றி பேசுகிறீங்களே, மாற்றி மாற்றி பேசாட்டால் வேதாந்தமே கிடையாது. என்ன அலையும் என்ன, இது வந்து ஒரு கருணையில் வர்றது. அதான் தயா சிந்து கருணா சாகரம் சொல்கிறோம்ல, அவனே வந்து கஷ்டத்தை வந்திருக்கான், கடவுளும் இல்லை சாமியும் இல்லை போதும் இல்லை போடான்னா, ஏ சாமி இருக்குது நம்ம உன்னை காப்பாற்றோன்னு சொல்கிறோம். இது இது என்ன என்ன மார்க்கம், இது இதுதான் பக்தி மார்க்கம்ன்றது, இதுதான் வந்து என்னது சரணாகதின்னு சொல்கிறது. அப்போ அங்கே என்ன என்ன சொன்னால் அதுக்கு அது கூட எப்படி இருக்குன்னா ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்குது. இந்த அலைகளில் இருக்கிறது தண்ணி தான், ஆனால் அது வந்து போது மட்டும் இந்த தாட்காலிகம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். அலைகள் என்பது நிரந்தரம் அல்ல, தாற்காலிகம்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர, ஆனால் அதோடைய எசன்ஸ் என்ன, அது அதோடய சாரம் என்ன. நாம் சொன்னோம்ல அத்வைதம்னு சாராம்சவாதம் முழுமைவாதம்னு சொன்னோமே, ரெண்டு வார்த்தை பார்த்தோம், என்ன வாதம், சாராம்சவாதம் முழுமைவாதம்னு சொல்லிட்டு. அதனால் சாரத்தில் என்ன இருக்குது, தண்ணியாக தான் இருக்குது. அலையாக தெரியுதா, சரி என்ன என்ன அலையாக இருக்கும்போது அதை பார்த்து ரசிக்கலாமா, ரசிக்கக்கூடாதா, ரொம்ப அழகாக இருக்குது. கடைகள் போன இப்போ போயிருக்கீங்களே, அவ்வளோ எப்படி இருக்கும், எலும்பு எலும்பு விழும்பொழுது அத்தனை ரசனைத்தன்மையோடு கூடியிருக்கும். அதை ரசித்து அப்படியே நம்மளை வந்து மறந்து இருக்கலாம், அதுவே நமக்கு ஒரு பெரிய தியானமாக மாறிடும், என்ன மெடிடேஷன் ஆகிரும் நமக்கு. அதனால் அதில் நமக்கு என்ன கிடைக்கும்னா பெரிய ஆறுதல் கிடைக்கும், பெரிய என்ன இவ்வளோ ஆதங்கம், இவ்வளோ பெரிய கற்பனைக்கெல்லாம் இடம் கொடுக்கும், நம்ம இப்படி வேணால் அதை கற்பிச்சுக்கலாம் நாம். அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு, யதா தரங்க கல்லோலக கல்லோலைஹி ஜலமே வஸ்புரத் அலம் பாத்திர ரூபேன தாமரஹி, திரும்ப பாத்திரம் தாமரம்லாம் வராரு, பிரம்மாண்டவ் ஓகஹ ததா ஆத்மதா சொல்கிறார். யதா தரங்க கல்லோலக, எப்படி பெரிய பெரிய அலைகள், கல்லோலம்ன்ற தரங்கம்ன்றது அலை, கடல் அலை, தரங்க தரங்கினி தரங்கம், பெரிய 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 அலைகள், ஜலமேவ ஸ்புரத்தி அலம் நீர் தான் அங்கே அங்கே என்ன விளங்கிட்டுருக்கு, வெறும் நீர் தான் விளங்கிட்டுருக்கு. எவ்வளோ பெரிய அலையாக இருந்தாலும் அங்கே இருக்கிறது என்னது, தண்ணி தான். இப்படி பிரம்மாண்டம் தோன்றுறது, பாத்திர ரூபேன தாமிரம், எந்த பாத்திரமாக இருந்தாலும் அது என்னது, பித்தளை தான், செம்பு தான் அங்கே இருக்கிறது. பாத்திரம் வேறு 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 மாதிரி இருக்கும். அதுபோல் இந்த பிரம்மாண்டம் இருக்கு இல்லையா, இந்த அண்டம் இருக்கு இல்லையா, இந்த ஒட்டுமொத்த ஜகத்தை சொல்கிறார், இது அண்டம்ன்றார். அண்டம்னா முட்டைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, ஆக்சுவலி அண்டம்னா முழுமை தான் உண்மையாக சரியான அர்த்தம், அண்டம். இப்போ இந்த பிரம்மாண்டம் இருக்கு இல்லையா, நான் அது என்ன சொல்கிறேன், உட்டு நானே அனைத்து சொல்கிறார் பிரம்மாண்டவ் நான் இந்த ஆத்மா தான் பாருங்கள் பிரம்மாண்ட பிரம்மாண்டக ஓகக ததா ஆத்மதான்றார். அதாவது நான் தான் இந்த ஒட்டுமொத்த உலகமாகவும் என்ன இருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பார்த்தேன் நம்மக்கிட்ட வந்துட்டார் நான் சொல்கிறார். அப்போ நம்ம போய் இது போய் வீட்டில் நான் தான் வந்து ஒட்டுமொத்த உலகமாக இருக்கும் போய் சொல்லக்கூடாது. இது வந்து ஒரு ஒரு புரிதல் தான் நமக்கு. நான் தான் அந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்தேன், என்னால் தான் அந்த உலகமே இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு அது ஒரு பெரிய உண்மை. அது ஏன்னு சொன்னால் அந்த உலகமே வந்து நான் பார்த்தா தான் உலகம், நல்லாட்டி உலகம் கிடையாது எனக்கு, எனக்கு சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் வந்து நான் ஈட்டு நான் வந்து உருவாக்கினேன் இதெல்லாம். அதனால் இந்த ஆத்மாவை தவிர்த்து அல்லது உண்மையை தவிர்த்து உலகத்தில் இருப்பது ஒன்று கிடையாது. அதனால் இங்கே எங்கே சொல் இங்கே வந்து கீ பகவான் கூட கீதையில் சொல்லுவார்ல, தன்னையே தன்னையே வந்து ஊமையாக கொண்டு மற்ற ஜீவராசிகளை கையாள வேண்டும் சொல்லிட்டு. ஏன்னா எப்பொழுதுமே மற்றவங்க கையாளும் பொழுது நம்மளை நினச்சிக்கணுமா, நம்ம எப்படி நம்மளை கையாளுவோம், அப்படி தான் அவங்களையும் கையாளணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த இந்த சர்வாத்ம பாவம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு கனிவால் ஒரு கருணையினால் ஒரு 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 தயவால் ஏற்படுறது. ரெண்டையும் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு, பேலன்ஸ் பண்ணுறாரு. முதல்ல நேத்தி நேத்தி ரொம்ப என்ன பண்ணிட்டாரு, அதை வந்து நிராகரிச்சிட்டாரு. இப்போ சரி எல்லாமல் என்ன இருக்குதுன்னு சொன்னால், நல்லா சிந்திச்சு பார்த்தோன்னு சொன்னால், ஒட்டுமொத்த அந்த சத்து தான் இந்த பிரம்மாண்டமாக இந்த உலகமாக என்ன பரிணமிச்சிருக்கு. உலகமாக அதுதான் இருக்குது, அதோடைய எசன்ஸ் என்ன உலகம்தான், என்ன நான் தான், என்னை தவிர்த்து இங்கே வந்து வேறு எதுக்கும் இங்கே என்ன கிடையாது, உருவம் கிடையாது, சிருஷ்டி கிடையாது, படைப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ சொல்லிட்டாரா, சொல்லிட்டோன்னே டக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், என்ன வந்துடும் நமக்கு, ஓ எல்லாம் எல்லாம் கடவுள் தானே, அது மேலே பற்று வந்துடும் வந்துடுமே, எல்லாம் கடவுள் தான் சொன்னால் போய் எல்லாத்தையும் எடுத்து மடியில் வச்சுக்கோமே, டக்குன்னு திருப்பி போய் அடுத்த படியில் இதுதான் மெத்தட் ஆஃப் டீச்சிங். அது எல்லாம் நம்ம அதுதான் அப்படி சொன்னால் அதில் போய் நம்ம என்ன பண்ணிடுவோம், அதில் போய் அப்படியே நாம் வந்து விழுந்துருவோம், என்ன ஏற்பட்டுறோம், பற்று ஏற்பட்டுரும், பக்தியின் பேரில் நமக்கு பற்று வந்துடும் இல்லையா. ஸோ அதில் அதை கொஞ்சம் கவனம் திரும்ப உலகத்துக்கு வந்து என்ன சொல்கிறாரு, இந்த கடனாம் அடுத்த 64வது பாடலில் திரும்ப சொல்கிற கடனாம் கடனாம் ந யதா பிருத்திவி, எப்படி திரும்ப உதாரணங்கள், படனாம் நஹி தம் தவ ஜகத் நாம் ந சிதாவாதி ஞேயம் தந்தத பாவத்தக சொல்கிறார். இங்கே எப்படி கடத்தில் வந்து மண் இருக்கோ, அல்ல மண்ணில் எப்படி வந்து பானை இருக்கோ, அல்லது பட்டகனா துணியில் எப்படி நூல் இருக்கோ, அதுபோல் வந்து இருப்பது வந்து உண்மை வந்து துணி அல்ல நூல் தான், இருப்பது வந்து மண் தான், பானை இல்லைன்னு திருப்பி அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு இந்த என்ன பிரம்ம தத்துவத்தை அல்லது இந்த உலகம் மித்தியா அப்படின்றத முற்று முழுசாக நிராகரிக்கிறார். அது நிராகரிக்கும் பொழுது அதை நாம் மறுக்கும் பொழுது நமக்கு வெறுப்பு வந்துடக்கூடாது, அது மேலே மறுக்கும் பொழுது அது மேலே நமக்கு துவேஷம் வந்துடக்கூடாது, அதே சமயத்தில் பற்றும் வந்துடக்கூடாது. சரி அது வந்து சரி அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பற்றும் வந்துடக்கூடாது, மறுக்கும்போது விருப்பம் வரக்கூடாது, ஏற்றுக்கொள்ளும்போது என்ன பற்று வந்துடக்கூடாது. அதை ஒரு சமநிலையில் நின்று இதை எப்படி உள்வாங்கிறது அப்படின்றதுக்கு அடுத்தடுத்து வந்து ஒரு ஞானி இதை எப்படி கையாள போகிறாருன்னு சொல்ல போகிறார், அல்லது ஒரு 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 விவேகி இதை எப்படி கையாளுவார். நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு நமக்கு ஞானம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அல்லது நம்ம வந்து விவேகியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இதை எப்படி நம்ம இதை நம்ம சொல்ல அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு தானா, கர்ம என்ன அதுதான் எப்பொழுதுமே இந்த குழப்பம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். கர்ம சந்நியாசமானு சரி எல்லா வேலையும் வெட்ட வேண்டியதுண்ணா கர்ம சந்நியாசமா அப்படின்னா அதான் பகவான் ரொம்ப தெளிவாக இந்த மாதிரி தப்பான வரக்கூடாதுன்னு சொல்லி தான் பகவான் கீதையில் வந்து ஞான கர்ம சந்நியாசம் சொல்கிறார். நீ ஞானத்தால் தான் கர்மத்தை விடணுமே தவிர நீ கர்மத்தை விடக்கூடாது, தொடர்ந்து உனக்கு என்ன 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 விதிக்கப்பட்டிருக்கோ அதை செஞ்சிட்டே இருக்கிறார். ஆ, ஞான கர்ம சந்நியாசம் தான் இங்கே உபதேசிக்கப்படுகின்றதே தவிர கர்ம சந்நியாசம் அல்ல, வேலையை விட்டுறதில்ல. கர்மம் கர்மம் எதையா நம்ம பண்ண வேண்டியிருக்குன்னு ஒரு எண்ணம் வந்தாவே என்னாச்சு, நீ வந்து சம்சாரியாச்சு. கர்ம கர்மம் எதுக்கு நான் இதை பண்ணணும், அப்புறம் பண்ணாமல் இருந்தால் என்னாச்சு, பண்ணாமல் இருந்தால் நீ மித்தியாசாரி ஆயிடுவேன் பகவான் சொல்கிறாங்க, இல்லை நீ போலி ஆயிடுவேன்ற போலி சன்னியாசி ஆயிடுவேன்னு சொல்கிறார். இப்போ என்ன பண்ணணும், ஞான கர்ம சந்நியாசம். ஞான கர்ம சந்நியாசம்னா என்ன, சந்நியாசத்தை முழுவாக விட்டுறதும் இல்லை, அதை பற்றி கொண்டு செய்வதும் அல்ல. என்ன, ஒரு காரியத்தை பண்ணும் பொழுது அதனுடைய பலாபலன்களில் வந்து நமக்கு அதிகாரம் இல்லைன்னு நமக்கு தெரியும், அது கர்மயோகம். பலாபலன் நமக்கு அதிகாரம் இல்லை நமக்கு நல்லா தெரியும், அது கர்மயோகம். கர்மயோகமே ஞானம் ஆயிடாது இல்லை. அப்போ எது எது ஞானம் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் பொழுது, அல்ல எது ஞானம் வந்து தெளிவாக நம்ம மனசில் வந்து இருக்கணும், என்ன அப்படின்னு எது ஞானம் அப்படின்னு சொன்னால் அங்கே தான் பிராரப்தம் வருது. என்ன பிராரப்தம், நமக்கு என்ன எடுத்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. எந்த சூழலில் நம்ம வந்து வைக்கப்பட்டிருக்கோமோ அந்த சூழலை வந்து எந்த விதமான என்ன புகார்களும் இல்லாமல் செஞ்சிட்டே போகிறது. ஒரு சூழல் நம்ம வந்து நிறுத்தப்பட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் எவ்வளோ காலம் நமக்கு இருக்குது நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ அந்த சூழல் நம்ம இருக்குன்னு சொன்னால் அதுதான் அடுத்து ஞானியை பற்றி பேசப்படுறார் சங்கரர் சொல்கிறார். சங்கரர் சொன்னால் இன்னும் தெளிவாக இருக்கும் நம்ம புரிதல், நம்மளோட புரிதலை நமக்கு முதல்ல என்னன்னு சொன்னால், கர்மத்தை விடுறதல்ல ஞானம், கர்மத்தை தொடர்ந்து செய்வதும் அல்ல ஞானம். என்ன தான் கரெக்டாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால், கர்மத்தை தொடர்ந்து செய்வதும் ஞானம் இல்லை, சரி கர்மத்தை விடுறதும் ஞானம் இல்லை. அப்போ எது ஞானம் அப்படின்னு சொன்னால், எப்பேற்பட்ட சூழல் நமக்கு வந்து நம்முடைய பிராரப்தத்தால் விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த சூழல்களை, அந்த கர்மங்களை, அந்த செயல்களை, அந்த செயல்பாடுகளை எந்த விதமான புகார்களும் இல்லாமல், எந்த விதமான கம்ப்ளைண்டும் இல்லாமல் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்குல்ல, அது ஞான கர்ம சந்நியாசம். அதை தான் ஞானம்னு சொல்கிறோம். இன்னும் தெளிவாக அதை பற்றி சிந்திப்போம். அதான் சங்கர் அதை தொடங்குறாரு, அதை நாம் இன்னும் தெளிவாக சிந்தித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். அறிவோம் தத் சத்.